கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டுமாக இந்த தொடர் வகுப்பில் சகோதர சகோதரிகளாக நாம் யாவரும் இங்கு கூடி வருவதற்கு தேவன் செய்த மிகப்பெரிய கிருபைக்கு நம்முடைய இருதயங்களில் அநேக நன்றிகளோடு நாம் இன்றைய வகுப்புக்குள்ள நாம் கடந்து செல்வோம். இன்றைய வகுப்புக்குள்ள கடந்து செல்வதற்கு முன்பு உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, முக்கியமான கேள்வி. அடுத்த கிளாஸ் நாம் எங்க நடத்துவோம்? நன்றி. முக்கியமான அறிவிப்பு. ஸோ நமக்கு இந்த ஹால் மேற்கொண்டு கிடைக்க வாய்ப்பில்லாத காரணத்தினால் அடுத்த வாரத்தில் இருந்து ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ், 500 மேட்டுப்பாளையம் ரோடு, RS புரம், கோயம்புத்தூர் 2, பஸ் ஸ்டாப் வடக்கோவை அல்லது சிந்தாமணி. தயவு செய்து அடுத்த வாரத்திலிருந்து அந்த இடத்துல நம்முடைய தொடர் வகுப்புகள் நடைபெறும். நல்ல வசதியான ஹால். ஸோ அங்கு நாம் சந்திப்பது தேவனுடைய சித்தம். ஸோ இதை உங்களுடைய மனதில் வைக்கும் படிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய வகுப்புக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரம், அதற்கு முந்தின வாரம், நாம் இந்த ஒரு வருட வேத பாட வகுப்புகளை நாம் ஆரம்பித்தோம். ஸோ முதலாவது பாடமாக நாம் பார்த்த விஷயம், வேதத்தை முறைப்படி கற்றுக்கொள்வது எப்படி. ஸோ வேதத்தை புரிந்து கொள்வதற்கான சில முக்கியமான வசனங்களை அந்த பாடத்தில் நாம தியானித்து பார்த்தோம். வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரகசியமான முறையை நாம் அந்த வசனங்களின் மூலம் கற்றுக்கொண்டோம். அதன்படி வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதத்தில் உள்ள மறைவான ரகசியங்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்படும் என்பதை போன கிளாஸ்ல நாம பார்த்தோம். ஸோ கடந்த வாரம் நாம் கூடி வந்திருந்த போது கிறிஸ்தவர்களாகிய நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான அருமையான ஒரு உபதேசம் நாம் கற்றுக்கொண்டோம். ஸோ நம்முடைய இரட்சகர் கர்த்தர் இயேசு இந்த உலகத்தின் இரட்சகர் தான். ஆனால் இந்த உலகத்தின் இரட்சகரா அவர் எப்படி ஆயிட்டார் மாத்திரமில்ல, அவர் எப்பேற்பட்ட இரட்சகர். இந்த இரண்டு விஷயங்களை நாம் ரொம்ப ஆழமாக நாம் பார்த்தோம். வகுப்பு முடிந்து சென்றதுக்கு பின்பிருந்து இதோ இந்த நிமிடத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அநேக சகோதர சகோதரிகள் உங்களுடைய நன்றிகளை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தி அதை எங்களுக்கும் தெரியப்படுத்தினீங்க. ஸோ உங்களுடைய இருதயத்தை நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுனுடைய ஈடு பழி, அவருடைய மீட்கும் பொருள் எந்த அளவுக்கு நிறைவு செய்திருக்கிறது என்று பார்க்கும்போது நாங்களும் தேவனுக்கே எல்லா மகிமையும் மேரெடுத்து அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொண்டுட்டோம். ஸோ போன கிளாஸ் நாம் எப்படி ஆரம்பிச்சோம்னா, யோவான் 12:32
நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார்.
இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, அது நாம் போன கிளாஸ் நாம பார்த்து முடித்தோம். முடிக்கும் பொழுதும் இதே வசனம் தான் நாம சொல்லி முடித்தோம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்கிற இந்த வசனம் சிலுவையினுடைய ரகசியமாக அங்கிருக்கு. நம்முடைய இரட்சகர் நமக்காக கொடுத்துட்ட அந்த பலியினுடைய ஆழம், அந்த தாற்பரியம், அது ரொம்ப அருமையா இந்த வசனங்களுக்குள்ள அங்க இருந்ததை நாம் கவனிச்சோம். அது மாத்திரமில்லை, மனுஷகுமாரனும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த வசனத்துல அநேகர் யார் என்று பார்த்தோம். கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க பாருங்க, எல்லாரும் இல்லைங்களா, கொஞ்சம் உற்சாகமா சொல்லலாம். அப்போ நம்முடைய கர்த்தர் எல்லாருக்குமே ரட்சகர், உலகத்துக்கே அவர் ரட்சகர் என்பதை அந்த வசனத்துல அந்த வார்த்தையை நாம தியானிச்சு நாம தெரிஞ்சுக்கொண்டோம். ஸோ சொல்லப்பட்டிருக்கிற அந்த அநேகருக்கு அவர் தம்முடைய ஜீவனை மீட்கும் பொருளாக அவர் தந்து மீட்டெடுத்திருக்கிறார். யார் அந்த ரட்சகர் மன்னிக்கணும், யார் அந்த அநேகர், அவங்களுக்கு தான் கர்த்தர் இயேசு என்னவா இருக்கிறார், ரட்சகரா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த அநேகர் வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையா இருந்துச்சு. சப வசனங்கள்லாம் நாம தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அந்த அநேகர் ஆதாமினுடைய முழு சந்ததி. இந்த பூமியில மனுஷனா தோன்றிட்ட ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய கர்த்தர் ரட்சகராக இருக்கிறார் என்று பார்க்கும். அது மாத்திரம் இல்ல, அடுத்து இன்னொரு வார்த்தைக்கான ஆழமான விஷயத்தை புரிந்து கொண்டோம். என்ன வார்த்தை அது? அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுத்தார். சகத்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை அநேகருக்காக கொடுத்துட்டார். ஆனா எப்படி கொடுத்துட்டார்? மீட்கும் பொருள். அதுக்கு நாம சொன்ன கிரேக்க வார்த்தை ஞாபகம் இருக்குங்களா? தேங்க்யூ. ஆன்டிலூட்ரான், ஆன்டிலூட்ரான் இங்கிலீஷ்ல என்ன பார்த்தோம்? ரான்சம். அதுக்கு என்ன விளக்கம் என்று பார்த்தோம்? கரஸ்பாண்டிங் ஈக்குவல் பிரைஸ். அப்படியே தமிழ்ல சொல்லும் பொழுது சரி நிகர் சமான விலை. எவ்வளோ அருமையான திட்டம். கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை சரியான நிகரான விலையாக, யாருக்கு சரியான நிகரான விலையாக? முக்கியம், கரெக்ட். ஆதாமனுடைய முழு சந்ததியும் விடுவிப்பதற்காக கர்த்தர் இயேசு தம் ஜீவனை யாருக்கு சரியான நிகரான விலையாக கொடுத்தார்? ஆதாமுக்கு அங்க கொடுத்தார். ஏன்னா இந்த மனுக்குலத்தின் மீது பாவமும் மரணமும் யார் மூலம் தான் போயிடுச்சு பார்த்தோம்? ஆதாமின் மூலம் போயிடுச்சு. ஆதாம் பாவம் செய்தார், மனுக்குலம் அனைத்தும் பாவிகளானாங்க. ஆதாம் பாவத்தின் மூலம் மரணத்துக்குள்ளானார், அவருடைய சந்ததி முழுவதும் மரணத்தின் பிடியில் போனாங்க. அவருடைய சந்ததியை மீட்கணும்னா இப்ப யாரை மீட்கணும்? ஆதாமை மீட்கணும். ஆதாமை மீட்கணும்னா தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுது? ஜீவனுக்கு ஜீவன். என்ன ஜீவனுக்கு என்ன ஜீவன்? பரிபூர்ண ஜீவனுக்கு பரிபூர்ண ஜீவன். சப்ப ஆதாமுக்கு ஒரு சரி நிகரான விலையாக நம்முடைய அருமை ரட்சகர் இந்த பூமியில மாம்ச சரீரம் எடுத்து வந்து கல்வாரி சிலுவையில ஆதாமுக்கான ஈடு பலியாக தம் ஜீவனை கொடுத்து அதன் மூலம் ஆதாமை பாவம் மரணத்திலிருந்து விடுவிச்சு அதன் மூலம் யாரை விடுவிக்கிறார்? ஆதாமினுடைய முழு சந்ததி. பைபிள்ல மைய கருத்தை, ரொம்ப ஆழமான கருத்தை இந்த நான்கு சுவருக்குள்ள நாம தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். பெரிய விஷயம் சகோதர சகோதரிகளே. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்தும் இந்த வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். இது நீங்க உணர்ந்திருப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ ஏசு கிறிஸ்து ரட்சகர். யாருக்கு ரட்சகர்? உலகத்துக்கு ரட்சகர். அவரு எப்படி ரட்சகர் ஆயிட்டார் என்பதையும் பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் பார்க்கல, கடைசி பாகத்தில் என்ன பார்த்தோம்னா அவர் எப்பேற்பட்ட ரட்சகர். பரலோக மகிமை ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்துட்டு ஆதாமுக்கு நிகரான ஒரு பரிபூர்ண மனுஷனா அவர் பூமிக்கு வரணும்னா அவர் என்ன பண்ணிருக்கிறார்? தன்னை தாமே வெறுமையாக்கி என்ன பண்ணிருக்கிறார்? அடிமையின் ரூபம் எடுத்து. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் சில உதாரணங்களின் மூலம் பார்க்கும் பொழுது நாம் இப்பேற்பட்ட ரட்சகரை நாம பார்த்தோம் என்று நாம் அங்க தெரிந்து கொண்டோம். செய்து வரைக்கும் கடந்த கிளாஸ்ல நாம பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு மீட்கும் பொருள் பாகம் இரண்டு. இதுல நாம் என்ன பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே? கர்த்தர் இயேசு கொடுத்துட்டா ஈடு பலி அல்லது மீட்கும் பொருள் கல்வாரி சிலுவையின் பலியின் விளைவுகள் அல்லது பலன் என்ன? கர்த்தர் இயேசு தன் ஜீவனை இந்த உலகத்துக்காக கொடுத்து இந்த உலகத்தை மீட்டிருக்கிறார். அவருடைய பலியின் மூலம் இந்த உலகம் சுதந்திரிக்கிற போகிற ஆசீர்வாதங்கள் என்ன, பலன் என்ன?
அந்த பலி கொடுக்கப்பட்ட விதம் நம்முடைய கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த பலியின் மூலம் கிடைக்க போற ஆசீர்வாதங்கள் இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கணும். ஏன்னா தேவனுடைய குமாரன் அவருடைய பலியினுடைய அந்த பலன் நாம் கண்டிப்பா சிந்திக்க வேணும். சோ அந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்முடைய பாடத்துல நாம பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கொஞ்சம் நாம் சிந்திக்கலாம். ஆதாம் பாவம் செய்தார், முழு சந்ததியும் பாவத்துக்குள்ளாச்சு. முழு சந்ததியை விடுவிக்கணும்னா ஆதாமை விடுவிக்கணும். ஆதாமை விடுவிச்சாச்சு, அதனால் யாரு கூட விடுதலை ஆயாச்சு? முழு சந்ததியும். இதெல்லாம் எப்படி நம்புறது? நாமோ நாம் இங்கிருந்து சொன்னோம், ஆனா நீங்க அப்படியே நம்பிடுக்கிறீங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த பிரின்சிபல் ஒரு கொள்கை இருக்குது பாருங்க. இது எப்படி நாம கன்ஃபார்ம் பண்றது, உறுதிப்படுத்துறது? எதைய உறுதிப்படுத்துறது? ஆதாம் பாவம் செஞ்சா யாரெல்லாம் செஞ்ச மாதிரி எப்படி கன்ஃபார்ம் பண்றது பாருங்க. இப்படி கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணணும். என்ன விஷயம் இருக்கும் வசனங்களுக்குள்ள? ஆதாம் பாவம் செஞ்சா எல்லாம் பாவம் செஞ்சிட்டாங்க, ஆதாம மீட்டுட்டா எல்லாரையும் மீட்டுட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு வசனத்துல. பட் இந்த கொள்கை, இந்த பிரின்சிபல் நாம பைபிள்ல ஒரு வேளை தேவன் வேற எங்கேயாவது ஒரு நிழல்ல வச்சிருக்கிறாரா? ஒருத்தர் செய்ததுக்கு அவருக்கு பின்னால வர சந்ததியே அதுக்கு பங்கு பெற்றுக் கொள்ளுவாங்க? இந்த மாதிரி விஷயம் வேற எங்கேயாவது ஒரு நிழல்ல இருக்குதா? இல்லாட்டி ஏதாவது வசனத்துல இதுதான் தேவன் மனுக்குலத்துக்கு வச்சிருக்கிற திட்டம் ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி வேற ஏதாவது வசனம் இருக்குதா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணுமா இல்லைங்களா? பார்க்கணும். பார்க்கும் பொழுது அது தேவ திட்டத்தில் இருக்கு என்று சொல்லும் பொழுது பாருங்க, இதுவரைக்கும் எவ்வளவு நம்பி இருந்தோமோ அதை விட அதிகமா நம்பலாம். இப்போ இது எங்க இருக்குது? ஆதாம் பாவம் செய்தார், நேரடியாக அவருக்கு தான் அந்த பாவம் பாவத்துல நேரடியான தொடர்பு இருக்கு. ஆனா என்ன விஷயம், அவர் செஞ்சிட்டனால அவருடைய சந்ததிக்கும் என்ன ஆயிடுச்சு? அந்த பாவம் என்ன ஆயிடுச்சுங்க? என்ன ஆயிடுச்சுங்க? அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. சோ இது எப்படி? பைபிள்ல நாம் போய் பார்க்கும் போது ஒரு சின்ன நிழல் இருக்கு, ஒரு நிழல் இன்னொரு விஷயத்துல. அது நாம பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கான்பிடன்ட் வரும். தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அங்க வரும். உங்களுக்கு பைபிள்ல மெல்கிசேதேக் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்போம். மெல்கிசேதேக் பாருங்க, இப்ப வசனம் வாசிங்க. எபிரேயர் ஏழாம் அதிகாரம் 9-10 வசனம்.
அன்றையும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம்.
இந்த வசனம் கொஞ்சம் ஃப்ரீயா ரொம்ப ரிலாக்ஸ்டா நாம பார்க்கலாம். எப்படி இந்த கொள்கை இங்க பைபிள்ல இருக்கு? இங்க பாக்குறோம், அன்றையும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். என்ன விஷயம் இந்த வசனத்தில் இருக்குன்னா, ரொம்ப கேஷுவலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். பாருங்க, இப்போ லேவி யார்? ஆசாரியன். யார் பையன் லேவி? யாருடைய பையன்? யாக்கோபினுடைய 12 பசங்கள்ல ஒருத்தர் இல்லைங்களா? யாக்கோப் யார் பையன்? ஈசாக்கினுடைய பையன். ஈசாக் யாருடைய பையன்? இப்ப கேள்வி, அப்ப ஆபிரகாமுக்கு லேவி யார்? பேரன், கொல்லு பேரன். பேரன் அல்லது கொல்லு பேரன், இது புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நான் கேட்கிறேன் இல்லைங்களா? சோ அப்போ நியாயமா லேவி யார்? ஆபிரகாமுக்கு என்ன ஆகிறார்? அவரு கொல்லு பேரன் ஆகிறார். லேவி ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப விசேஷமானவர். 12 பசங்கள்ல ஏன்னா லேவிய தேவன் எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஆசாரியோ ஊழியம் செய்யறதுக்காக, இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆசாரிய ஊழியம் செய்யறதுனால லேவி கோத்திரத்துக்கே தேசத்துல என்ன இல்ல, பங்கு இல்ல. அவங்களுக்கு தேசம் தேவன் கொடுக்கல, 11 கோத்திரத்துக்கு தான் கொடுத்தார். இப்ப இந்த லேவி கோத்திரம் அப்புறம் எப்படி ஜீவிக்கிறது? அதுக்கு தான் என்ன திட்டம் கொடுத்தார் தேவன் நியாயப்பிரமாணத்துல? மற்ற 11 கோத்திரம் தங்களுக்கு கிடைக்கிறதுல தசம பாகம் யார் கொடுக்கணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கணும். எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள் கேள்வி என்னன்னா, அப்ப லேவி தசம பாகம் வாங்குறவரா கொடுக்கிறவரா? வாங்குறவர். பட் வசனம் என்ன சொல்றது? அவரு பிறந்ததுல இருந்து அவர் தசம பாகம் என்னதான் பண்ணிட்டாரு? கொடுத்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டா இருந்தார். அவர் வாங்கிட்டா இருந்தார். லேவி தசம பாகம் வாங்குறவர். பட் வசனத்துல அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது, அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது, ஆபிரகாம் யாரு? லேவிக்கு கொல்லு தாத்தா இல்லைங்களா? கொல்லு தாத்தா. அவர் மெல்கிசேதேக்க பார்த்துட்டு, பாருங்க, லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால் தசம பாகம் வாங்குற அவனும் யாரு? நியாயமா லேவி என்னதான் பண்ணுவாரு? தசம பாகம் வாங்குறவர் தான். ஆனா இந்த ஆபிரகாம் மெல்கிசேதேக்க மீட் பண்ணும் பொழுது மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஆபிரகாம் லேவியினுடைய கொல்லு தாத்தா, தசம பாகம் கொடுத்தனால ஆபிரகாமுடைய அறையில யார் இருந்திருக்கிறார்? என்னது அறை? ஆபிரகாமுடைய அறையில் இருந்தாருன்னு என்ன அர்த்தம்? அவருடைய சந்ததியிலேயே யார் வர்றார்? ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக், ஈசாக்கு அப்புறம் யாக்கோப், அவருக்கு அப்புறம் அந்த 12 கோத்திரத்தில் லேவி இருக்கிறார். சோ ஆக்சுவலா லேவி தசம பாகம் வாங்குறவர் தான், வாங்கித்தான் இருந்துட்டார். ஆனா ஆபிரகாம் யாருக்கு தசம பாகம் கொடுத்திருக்கிறாரு? மெல்கிசேதேக். அதனால லேவி யாரு? ஆபிரகாமனுடைய கொல்லு பேர. பாருங்க, அத ரொம்ப சிம்பிளா சொல்ல போகுது. லேவியானவன் ஆபிரகாமனுடைய சந்ததியில வரதுனால ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தது யார் கொடுத்த மாதிரி? லேவியே கொடுத்த மாதிரி. ஆனா லேவி கொடுத்தாரா? இல்ல, பாத்தீங்களா? சோ அப்போ புரியுதுங்களா நாம் சொல்றது? புரியுதுங்களா? கஷ்டமா இருக்கா? இல்ல. சோ ஆபிரகாம் லேவியினுடைய கொல்லு தாத்தா, அவர் தசம பாகம் கொடுத்திருக்கிறார் மெல்கிசேதேக். ஆனா ஆபிரகாம் சந்ததியில லேவி வர்றதுனால ஆபிரகாம் கொடுத்தா யார் கூட கொடுத்த மாதிரி சொல்றார்? அதே விஷயம் தான். ஆதாம் பாவம் செய்தார். ஆனா ஆதாம்னுடைய சந்ததி ஆதாம்னுடைய அறையில இருந்ததுனால ஆதாம் செய்தா யார் செஞ்ச மாதிரி? மனுக்களமே அங்க செய்த மாதிரி. சோ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அப்படியே வேதத்துக்குள்ள இருக்கணும், கன்ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் ஏற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணலாம் தெரியுங்களா? நெக்ஸ்ட் பைபிள்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்க? கண்ணை மூடிட்டு நம்பலாம், கண்ணை மூடிட்டு நம்பலாம். வசனத்துல இருக்கா நம்பணும், அப்படி வரணும் அந்த கான்பிடன்ஸ், அந்த விசுவாசம் வரணும். அப்போ இந்த ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே நாம பாருங்க, எப்படி ஆதாம் பாவம் செஞ்சுட்டா அவருடைய சந்ததியே செஞ்ச மாதிரி, ஆதாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டா அவருடைய சந்ததியே விடுதலை ஆயிட்ட மாதிரி நம்ம எப்படி சொல்றோம்னா, சும்மா இல்ல, கற்பனை இல்ல, மனுஷ ஞானம் இல்ல, அது தேவனுடைய மெத்தட். அவர் எங்க செய்யறார்? செஞ்சு காமிக்கிறார். மெல்கிசேதேக் அப்ரஹாம் லேவி கிட்ட அங்க அந்த ஒரு சின்ன விஷயம் அங்க வைக்கிறார். இது இன்னொரு வசனத்துல ரொம்ப அருமையா இருக்கு. அந்த வசனம் எடுங்க நீங்க, ரோமர்ல 8:20-21 வசனம்.
அதே நின்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது.
புரிஞ்சுங்களா வசனம்? வசனம் புரிஞ்சுங்களா? சவுண்டே இல்லை. கொஞ்சம் கருக்கலான வசனம், அதனால ரொம்ப கவனமா நீங்க பாருங்க. சார், இப்ப நான் இன்ன வரைக்கும் பேசின அந்த விஷயம் இந்த வசனத்துக்குள்ள தேவன் ரொம்ப அழகா வச்சிருக்கிறார். அதேன் என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் இந்த வசனத்துல அங்க நாம பார்க்கிறோம்? சோ இந்த வசனத்துல அந்த சிருஷ்டி யாரை குறிக்கலாம் என்ன நினைக்கிறீங்க? சிருஷ்டி யாரை குறிக்கலாம்? ஆதாமா இல்ல ஆதாமின் சந்ததி? முழு மனுக்குலம், முழு மனுக்குலத்தையும் குறிக்குது. சோ சிருஷ்டி ஆனது தேவனுடைய சிருஷ்டி, மனுக்குலம். பாருங்க என்ன சொல்றாரு, சுய இஷ்டத்தினால அல்ல. அப்படின்னா அவங்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தேவன் என்ன பண்ணல, கேட்கல, ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நீங்க பங்காளி ஆயிடுறீங்களா? கேட்டாரா உங்ககிட்ட என்கிட்ட தேவன் கேட்டாருங்களா? ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு, அவர் மரணம் வாங்கிட்டாரு, நீங்களும் வாங்கிக்கிறீங்களா? கேட்டாருங்களா? யாருக்காவது கோபம் வரும், அதனால பின்னாடி கேட்பாங்க, அதனாலதான் இந்த கிளாஸ் எடுக்கிறோம் நாம. எப்படி தேவன் என்ன கேட்காம என்ன பண்ணிட்டாரு? அவரு அப்புறம் ஆதாம் பாவம் செஞ்சிட்டு செஞ்சுட்டு போட்டோம், என்ன எப்படி அந்த லிஸ்ட்ல சேர்த்தார்? யாராவது கேக்குறீங்களா? கேட்டீங்கன்னா இந்த கிளாஸ் தான் அந்த மாதிரி. சப்போ சுய இஷ்டத்தினால் அல்ல, இன்னும் மனுக்குலம் பாருங்க, மனுக்குலம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தேவன் கேட்கல, அவங்களுடைய சுய விருப்பம் என்ன வெறுப்பு என்ன கேட்கல இந்த விஷயத்துல. சுய இஷ்டத்தினால அல்ல, ஆனா என்ன பண்ணிருக்குது, கீழ்படுத்தினவராலேயே. யார் கீழ்படுத்தா இந்த மனுக்குலத்தை இந்த விஷயத்துக்குள்ள? அது அவங்களுடைய பாவத்துக்குள்ள தேவன் கீழ்படுத்திட்டார். கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு என்ன ஆயிருக்குது, கீழ்பட்டிருக்குது. ரொம்ப கேஷுவலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் இந்த கிளாஸ், இந்த ஒரு ரெண்டு வசனம் கஷ்டமாரி தெரியும், கஷ்டம் இல்ல, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். அப்போ சிருஷ்டி மனுக்குலம் ஆதாமனுடைய பாவத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க, ஆனா சுய இஷ்டத்தினால அல்ல. தேவன் அந்த விஷயத்துல ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்தையும் அங்க கேட்டு செயல்படல, ஆனா அவராகவே முடிவெடுத்துட்டா. என்னது, ஆதாம் செஞ்சா அவர் பாவத்துக்குள்ள பண்ணாரு, போயிட்டாரு, அந்த பாவத்துக்குள்ள யாரையே நம்ம கீழ்படுத்திடுவோம், இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும். இது தேவனுடைய முடிவு, அவர் முடிவெடுத்திருக்கிறார், முடிவெடுத்து கீழ்படுத்திருக்கிறாரு. அப்ப சிருஷ்டி கூட என்ன பண்ணிடுக்குது, இந்த மாயைக்கு. எந்த மாயை? இது மாயை, ஆதாம் அவர் மூலம் வந்திருக்கிறார் பாவம், பாவத்தின் மூலம் மனுக்குலத்துக்கு வந்திருக்கிறார் மரணம். இந்த தீமைகள் எல்லாம் மாயை. இந்த மாயைக்கு மனுக்குலம் முழுவதும் தேவனால கீழ்படுத்தப்பட்டிருக்கு. தேவன் உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அவர் அங்க கேட்கவே இல்லை இந்த விஷயத்தை. அவர் ஃப்ரேம் பண்ணிட்டார் இந்த பிளான், அவர் பண்ணிட்டார் பிளான், அவர் கிளியரா பண்ணிட்டார். தெரியும் அவருக்கு, ஆதாம் சிருஷ்டிக்கும் போதே தெரியும், ஆதாம் நிச்சயம் என்ன பண்ணுவார், கட்டளையா மீறி என்ன ஆயிடுவார், பாவத்துக்குள்ள போயிடுவார். அப்ப அவருடைய சந்ததி எல்லாம் பாவத்துக்குள்ள போயிடும். இப்ப அந்த சந்ததி எல்லாம் மீட்கணும்னா அதை சரியான ஒரு ஏற்பாடு வைக்கணும். என்ன வச்சுட்டார்னா, ஆதாம் செஞ்சா யாரே செஞ்ச மாதிரி, மனுக்குலமே செஞ்ச மாதிரி. இப்போ மனுக்குலத்தையே மீட்கணும்னா யார மீட்டுக்கொண்டா போதும், நல்ல வேலை இப்படி செஞ்சார், இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு ஒருத்தர் பாவத்துக்கும் வச்சா எத்தனை ரட்சகர் வேணும்? இந்த ஒரு ரட்சகர் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? பரலோகத்தின் பார்வையில பார்க்கும் போது அவ்வளோ மகிமை விட்டுட்டு வரணும், பூமியில ஜீவிக்கணும், மனுஷங்களோட மனுஷங்களா, கெட்ட பேச்சு, கெட்ட ஸ்மெல்லு, கெட்ட வார்த்தை எல்லாம் கேட்கணும், அவங்கள்கிட்டயே சாகணும். எப்பேற்பட்ட ரட்சகர் பாருங்க. தேவன் இது இப்படி வச்சுட்டா, சிருஷ்டி ஆனது இந்த மனுக்குலம் தேவனால இந்த ஏற்பாட்டுக்குள்ள கீழ்படுத்தப்பட்டிருக்குது. சிலர் கேட்கலாம், நியாயமா, ரொம்ப நியாயமா கேட்கலாம், அது எப்படி? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது, சுயாதீனம் இருக்கும் பொழுது தேவன் நம்ம கிட்ட கன்சல்ட்டே பண்ணாம இந்த விஷயத்துல ஆதாம் பாவத்துக்குள்ள நம்மளே என்ன பண்ணிட்டார், நம்மளையே வச்சுட்டார். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் பெற்றோர்கள், நமக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க, சோ நம்முடைய குழந்தைகளுடைய நலனுக்காக சில சமயங்கள்ல அவங்களை கேட்காமயே சில முடிவுகள் எடுக்கிறோமா இல்லையா? எடுக்கிறோமா இல்லையா? எல்லாம் எடுக்கிறோமா இல்லைங்களா? இன்னமோ நான் மாத்திரம் எடுக்கிற மாதிரி பாக்குறீங்க இல்லைங்களா? சரி, இப்ப குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்றோமா இல்லையா, என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும், டிசைட் பண்றோமா இல்லைங்களா? அவரு இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும், இத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைங்க படுற பாடு இல்லைங்களா? ஆனா டிசைட் யார் பண்றா? முடிவு நம்ம தான் முடிவு பண்றோம். அப்புறம் சில சமயங்கள் சில பெற்றோர்கள் ஒரு லெவல் கூட கிராஸ் பண்ணிட்டு காலேஜ்ல கூட நம்ம பையன் நம்ம பொண்ணு இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா நல்லா இருக்குதோ டிசைட் பண்றாங்களா இல்லையா? புரியுதுங்களா? சோ இதெல்லாம் பெற்றோர்கள் எதுக்காக செய்யறாங்க? குழந்தையினுடைய நல்லதுக்கா கேட்டதுக்கா? நல்லதுக்கு தான் செய்யறாங்க. பாருங்க, இது நம்ம அம்மா அப்பா செஞ்ச போது நம்ம கூட என்ன பண்ணல? அஞ்சு வயசானவன கேட்கல, நீ யார கேட்டுப்பா நீ இந்த ஸ்கூலுக்கு எனக்கு டிசைட் பண்ண, நீ யாரை கேட்கணும்? நான் ஒண்ணு இந்த கான்வென்ட்ல போக மாட்டேன், நம்ம யாராவது மக்கள் பண்ணிருக்கோமா? பண்ணல. சோ நம்ம தாய் தந்தை நம்மை கேட்காமலே சில முடிவுகள் எடுத்தாலும் அது நம்முடைய நல்லனுக்காகத்தான். அவங்களுக்கு தெரியும் நாம என்ன செய்யணும், எப்படி வளரணும், எது நமக்கு நல்லது, நம்முடைய கெப்பாசிட்டி என்ன தெரியும். ஒரு நல்ல தாய்க்கு நல்ல தகப்பனுக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் ஆராய்ந்து அவங்க குழந்தைக்கு குழந்தைய கேட்காமையே சில முடிவுகள் அங்க எடுப்பாங்க. அது நியாயம், அதுவே நியாயமா இருக்குதே சகோதர சகோதரிகளே. நம்ம எல்லாருக்கும் யார் தகப்பன்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு தெரியும் நம்ம பயோடேட்டா என்ன, என்னெல்லாம் பண்ணுவோம், நம்மளை எப்படி மீட்கிறது, எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படித்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த சிருஷ்டியானது, அதாவது இந்த மனுக்குலத்தை ஆதாமனுடைய பாவத்துக்கு உட்படுத்திட்டார். ஆனா என்ன ஆச்சரியம்னா, அந்த வசனத்துல ஒரு பார்ட் நம்ம டச்சே பண்ணல. அந்த பார்ட் என்னன்னா, சிருஷ்டியானது இந்த மாதிரி சுய இஷ்டத்தினால அல்லாமல் தேவனாலேயே இந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் கீழ்படுத்தப்பட்டிருக்குது. சும்மா இல்ல, என்ன சொல்றார், அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிறார். நம்பிக்கையோட, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்படியாக தேவனுடைய திட்டத்துக்குள்ள மனுக்குலம் அனுமதிக்கப்படும் பட்டாலும் அவர்கள் செய்யாத பாவங்களுக்கு, அதாவது ஆதாம் செஞ்சிட்ட பாவத்துக்கு அவர்கள் மரணத்தை சுதந்திரிச்சு கொண்டு மரணத்துக்குள்ளேயே போனாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை யார் வச்சிருக்கிறார்? தேவன் அங்க வச்சிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, சோ அந்த மிகப்பெரிய நம்பிக்கை தான் கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலியின் மூலம் அல்லது மீட்கும் பொருள் மூலம் நாம அங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். என்னது அந்த மிகப்பெரிய நம்பிக்கை? நம்முடைய ரட்சிப்பு. சாதாமனுடைய பாவத்தினால போயிடுக்கிறோம், நம்மளும் பாவத்துக்குள்ள, நாமளும் மரணத்துக்குள்ள போயிடுக்கிறோம். தேவன் நம்ம கிட்ட கேட்கல, அவராகவே இதை நம்ம மேல அனுமதிச்சிருக்கிறார். ஆனாலும் நாம் அவருடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கையை நமக்கு வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்முடைய ரட்சிப்பு. அது யாருடைய பலியின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் மூலம். சோ இந்த விஷயம் நாம புரிஞ்சுக்கொள்வது நல்ல, புரிஞ்சிட்டீங்களா? சோ எப்படி ஆதாம் செஞ்சா மனுக்குலம் செஞ்ச மாதிரி, ஆதாம் விடுதலை ஆயிட்டா மனுக்குலம் விடுதலை ஆயிட்ட மாதிரி, இது எப்படி தேவன் ஏற்படுத்திட்டார்னா, இந்த இரண்டு வசனங்கள் தியானிக்கும் பொழுது நமக்கு அருமையாக புரியுது. சரி, இப்போ நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, நம்முடைய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு கர்த்தர் இயேசுனுடைய ஈடு பலியின் மூலம் நாம பெற்றுக்கொள்கிறோம். முதல் ஆசீர்வாதம் பாருங்க, இன்னைக்கு சப்ஜெக்ட் எதை பத்தி? கர்த்தர் இயேசு கொடுத்துட்டா ஈடு பலியின் மூலம் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு. எதுல இருந்து ரட்சிப்பு? பாவம் மற்றும் மரணம். ஏன்னா இப்ப மனுக்குலத்தை எதுதா அடிமைப்படுத்தி இருக்குது? பாவம் மற்றும் மரணம். பாவம் சுதந்திருக்கிறாங்க, சுதந்திரிச்சிருக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். மரணத்துக்குள்ள போயே ஆகணும், போயிடுறாங்க, கன்ஃபார்மா போயிடுறாங்க. இதனுடைய பிடியில் இருக்கிறாங்க. இப்ப இந்த இதனுடைய பிடியில் இருக்கிறவங்களுக்கு இதுல இருந்து என்ன வேணும்? ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு கர்த்தர் இயேசுனுடைய இடுபலியின் மூலம் நாம பெற்றுக் கொள்கிறோம். சோ இந்த ரட்சிப்பு குறித்து நாம வாசிக்கலாம். முதல் வசனம், இன்னைக்கான பாடத்துக்கான முதல் வசனம், 1 தீமோத்தேயு 2:3-4. 1 தீமோத்தேயு 2:3-4.
நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார்.
இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். தேவனுடைய அந்த திட்டத்தில் அவருடைய அருமை குமாரன் நம்முடைய இரட்சகர் கர்த்தர் இயேசுனுடைய ஈடு பலி அல்லது மீட்கும் பொருள் மூலம் உலக ஜனங்கள் சுதந்திரிக்கிற ரட்சிப்பு பத்தி பேசுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கே. எது நன்மையும் பிரியமுமாய் இருக்குன்னா, எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய். தேவனுடைய அல்டிமேட் வில் அப்படின்னா, அவருடைய இறுதியான சித்தம் என்னன்னா, மனுக்குளம் முழுவதும் என்ன ஆகணும்? அதுதான் நன்மையும் பிரியமா இருக்கு தேவனுடைய பார்வையில். ஆனா சகோதர சகோதரிகளை, நான் ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்கிறேன், ரட்சிப்புனா என்னங்க? பாதுகாப்பு, அப்புறம் மீட்பு, அப்புறம் எங்க ரட்சிக்கப்படுவோம்? பொதுவா என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நம்மளும் ரட்சிக்கப்பட்டுடுவோம். நான் என்ன நம்பிக்கை இருக்குது, எல்லாம் எங்க போயிடுவோம் பாத்தீங்களா? ஏற்கனவே முந்தின கிளாஸ்லயே இப்படியே பரலோகம் நம்ம எல்லாம் போயிட்டா, பரலோகம் அப்புறம் யாரும் விரும்ப மாட்டாங்க, எப்பயாவது பூமிக்கு போலாம்னு சொல்லிடுவாங்க. சகோதர சகோதரிகளே, இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையை எப்படி நிறைய பேர் புரிஞ்சுட்டுக்கிறோம் அப்படின்னா, எல்லோரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது அப்படி நாம் நினைச்சிருக்கிறோம். அப்படி இல்லைங்க. சால்வேஷன், ரட்சிப்பு. என்னது ரட்சிப்பு? கரெக்ட், நீங்க சொன்னீங்க, மீட்பு, காப்பாற்றுதல், பாதுகாத்தல். காப்பாற்றுதல் பாதுகாத்தல், கண்டிப்பா எதுல இருந்து காப்பாற்றுதல், எதுல இருந்து பாதுகாத்தல் வரும். சோ மனுக்குலம் எல்லாம் எதனால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க? பாவம், மரணம். இப்ப ரட்சிப்பு அப்படின்னா எதுல இருந்து கிடைக்கிற மீட்பு? பாவத்துல, மரணத்துல இருந்து. ஏன்னா மனுக்குள்ள இதுக்குள்ளதான் போயிருக்கிறாங்க, இதுக்குள்ளதான் அடிமையாயிருக்கிறாங்க, இதுல இருந்து தான் அவங்களை மீட்கணும். அப்போ ரட்சிப்பு சொல்லும் பொழுது அது அருமையா சொல்லலாம், ஒரு மீட்பு, ஒரு பாதுகாப்பு, அவ்வளவு. ஆனா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுங்கிறத தான் தேவனுடைய அங்க சித்தமாக அங்க இருக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா இதுக்கு மறுபடியும் திரும்பி வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வசனத்துல பாருங்க, எல்லா மனுஷரும் முதல்ல என்ன? ரட்சிக்கப்படவும். அப்புறம் என்ன? ஏதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இப்படி ஸ்பெஷலா சொல்றதுனால, முதல்ல என்னதான் தேவனுடைய சித்தம்? மனுக்குள்ள என்ன ஆகணும்? சத்தியத்தை அறிகிற அறிவு முதல்ல வருது இல்லையா? வருதில்ல. வசனம் பாருங்க என்ன சொல்றாரு, எல்லா மனுஷரும் ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? ரட்சிக்கப்படணும். அப்புறம் என்ன? ஆனா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ பைபிள் எடுத்துட்டு ஒரு கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவ போயிட்டு என்ன சொல்றோம்? ரட்சிக்கப்படணுமா? ஆமாங்க பிரதர், முதல்ல சத்தியம் கேளு. சொல்றவா இல்லைங்களா? முதல்ல நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, அப்புறம் தான் உனக்கு என்ன? அதாவது என்ன சொல்றனா, முதல்ல சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ள, அப்புறம் உனக்கு என்ன கிடைக்கும்? நிச்சயமா. அப்புறம் அவரும் பயந்துட்டு என்ன பண்ணிடுவார்? கேட்டுடுவார். சோ இங்க ரெண்டு விஷயம் பேசுறோம் நாம, ஒன்னு மனுஷங்களுடைய மெத்தடு, இன்னொன்னு தேவனுடைய மெத்தடு, தேவனுடைய விதம். என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய திட்டத்துல முதல்ல மனுஷங்க என்ன ஆகணும்? எதுல இருந்து? மரணத்துல இருந்து. பாவ வழியா எங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க? அதுக்குள்ள இருக்கிறாங்க. முதல்ல மனுக்குலத்தை என்ன பண்ணணும்? மரணத்துல இருந்து ரட்சிக்கணும். ரட்சித்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம்? நியாயமா இருக்கா இல்ல எப்படி? இல்ல பிரதர், நம்ம இப்படித்தான் செய்யறோம், நீங்க புதுசா சொல்றதுனால மாத்திக்க முடியாது. வருதுங்களா? பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொன்னா பரவாயில்ல. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் காட்டு வழியா போறாருன்னு வச்சுக்கலாம். சோ காட்டுல நிறைய கிணறுகள் எல்லாம் இருக்கும், பாங் கிணறு எல்லாம் சொல்லுவோம், தண்ணியே இல்லாத கிணறு. தெரியாம கால் தவறி கிணறுக்குள்ள விழுந்துட்டார். கிணத்துக்குள்ள போய் அவர் செட்டிலாருக்கு முன்னாடி நல்ல பாறையில் எல்லாம் மோதி அடி வாங்கி புண்ணு நல்லா ஆயிடுச்சு. உயிருக்கு போறார நிலைமையில கிணத்துக்கு அடியில கிடக்கிறார். சப்போஸ் அந்த வழியில நாம போறோம், என்ன பண்ணுவோம்? முதல்ல சத்தம் கேட்கும், கிணத்த என்ன பண்ணுவோம்? எட்டி பார்ப்போம். எட்டி பார்க்கல, டைம் இல்ல, நான் வாட்டுக்கு போயிடுவேன், யாரா சொல்றீங்களா? சோ எட்டி பாக்குறோம், உள்ள ஒரு குற்றுயிரும் கொலையுமா ஒரு மனுஷன் இருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? முதல்ல என்ன பண்ணா நியாயம், என்ன பண்ணா மனிதாபிமானம். மேலிருந்து ஒரு கோபம், ஒரு பார்வை பார்த்தியா, புத்தி இல்ல உனக்கு? வரைய இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறேன், பார்த்தா படிச்ச மாதிரி தெரியற, பார்த்து நடக்கூடாது, ஒழுக்கமா இனிமேலாவது பார்த்துவா அப்படி போயிடுவோமா? அவர் என்ன பண்ணுவார்னா, கடைசி பலமெல்லாம் திரட்டி ஒரு கல் எடுத்து, நான் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீ வெளியே போகக்கூடாது, கீழிருந்து வீசிடுவார். சோ எது வந்து ஒரு மனிதாபிமானம், ஒரு நிதானம், ஒரு நியாயமா இருக்கும்? எதுவும் பேசக்கூடாது. அவர் எங்க இருக்கிறார் இப்போ? கிணத்துக்குள்ள. கொஞ்ச நேரத்துல கிட்டா செத்து போயிருவார். அவருக்கு தப்பு பண்ணிட்டாரு, பார்க்காம தான் வந்தாரு, எங்கெங்கயோ பார்த்து வந்து விழுந்துட்டார், தப்பு தான். அதுக்கு நாம புத்தி சொல்லணும் தான், அவர் தப்ப உணரணும் தான், எல்லாம் முக்கியம் தான். பட் இப்ப முதல்ல எது செய்யணும்? அவர் அந்த நிலைமையிலிருந்து எப்படியாவது அவர் மேல கொண்டு வந்து அவருக்கு காயத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஃபர்ஸ்ட் எய்டு நல்லா அவரை ஆசுவாசப்படுத்திட்டு படுத்தினாவே போதும். அவரே ஒன்னும் சொல்ல மாட்டார், அவரே புரிஞ்சுக்குவார், சாரி சார் இனிமேல் நான் பார்த்து வரேன், நம்ம என்ன பண்ணுன்னு சொல்ல தேவையில்லை, இனிமேல் பார்த்து வாங்கன்னு சொல்ல தேவையில்லை, சாரி சார் தெரியாம வந்து நான் விழுந்துட்டேன், ரொம்ப நன்றிங்க உங்க அன்புக்கு, நான் இனிமேல் பார்த்து வரேன், சரி பிரதர் பார்த்து வாங்க, அப்படி போயிட்டே இருக்கலாம். சோ தேவன் கூட எதுதான் செய்வார்? அப்படித்தான் செய்வார். ஏற்கனவே மனுக்குள்ள மேல இருக்கிறாங்க, பாவத்துக்குள்ள விழுந்து எங்க போயிட்டாங்க எல்லாரும், ரெக்கார்ட் காமிக்கணுமா, ரொம்ப பெரிய ரெக்கார்டு, எல்லாம் மரணத்துக்குள்ள இருக்கிறாங்க. சோ இப்ப தேவன் முதல்ல என்னதான் நினைக்கிறார்? மரணத்துக்குள்ள போயிட்டவங்கள முதலாவது என்ன பண்ணும்? மரணத்துல இருந்து ரட்சிக்கணும், மரணத்துல இருந்து அவங்களை எழுப்பணும். என்ன பிளான் பாருங்க, என்ன அன்பு பாருங்க. அப்படி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? சத்தியத்தை அறிகிறார். பார்ப்பா, நீ செஞ்சதெல்லாம் பாவம், அதன் சம்பளம் தான் என்னது? மரணம். அதுக்குள்ளதான் போயிட்ட, இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன்? என்னுடைய குமாரனுடைய விலையேறப்பட்ட பலியினால உன்னை மரணத்துல என்ன பண்ணிருக்கிற? திரும்பி கொண்டு வந்திருக்கிற. இனிமேல் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீங்க. இப்ப நாம் தேவனை எப்படி துதிப்போம்? இதுதான் தேவனுடைய அந்த திட்டம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுங்கிறது தேவ சித்தம். ஆனா அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிற விதம் தேவன் எப்படித்தான் வச்சிருக்கிறார்னா, இப்படித்தான் வச்சிருக்கிறார். ஒரு வேலை நம்ம வேற மாதிரி செய்யறோம்னா தப்பு. ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப தாழ்மை வேணும். தேவன் ரொம்ப அருமையா சொல்றார், முதலாவது ரட்சிக்கப்படணும், பின்பு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். ஆனா இந்த ரட்சிப்பு மரணத்திலிருந்து தேவன் எல்லாரையும் ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார்னா, இதுக்கு வேற பேர் என்ன? பைபிள். என்னமோ சொல்றீங்க பிரதர், மரணத்திலிருந்து தேவன் என்ன பண்றாரு? விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், அதுக்கப்புறம் சத்தியம். ஓகே ஓகே, ஆனா மரணத்திலிருந்து விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், இதுக்கு என்ன வார்த்தை பைபிள்ல? யோசிக்காதீங்க, தெரியும் உங்களுக்கு, அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். மரணத்தில இருந்து ரட்சிக்கிறார், வெளியே கொண்டு வரார். என்னது மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு? உயிர் தேழுதல், ரிசரக்ஷன். பயங்கரமான திட்டம் இருக்கு பைபிள்ல. ஏன் போர்டா வரல தெரியுங்களா? நிறைய பேருக்கு இருக்கிறது தெரியும் பிரதர், உயிர் தேழுதல் தெரியும், ஆனா அது என்ன இல்ல நமக்கு, என்னமோ இருக்கு அவ்வளவுதான். அப்படித்தான் உயிர் தேடுதல் தேவனுடைய திட்டத்தில் மாபெரும் விஷயம். சகோதரர் சொன்னார் இன்ட்ரோடக்ஷன்ல, கர்த்தர் இயேசுனுடைய பலியினால் தான் நமக்கு எல்லாம் என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அவர் நம்ம பாவத்துக்காக மரிச்சிட்டார், அவர் மூலம் நமக்கு பாவத்தில் இருந்தும் அப்புறம் மரணத்தில் இருந்தும் என்ன இருக்கு, மீட்பு, உயிர் தேடுதல் இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லைங்களா? அப்போஸ்தல்ஸ் எவ்வளவு பேசுறாங்க, அப்போஸ்தல் நடவடிக்கைகள் போய் பாருங்க, கர்த்தர் இயேசுனுடைய உயிர் தேடுதல் குறித்து பேசும்போது என்ன வைராக்கியமா பேசுறாங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் சொல்லும் போது அப்போஸ்தல் பவுல், உயிர்த்த மரித்தோர் உயிர் தெழுவது இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் விருதா, அது வேஸ்ட். மறிச்சு போனவங்க திரும்பி வர்றது இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் விசுவாசமே என்னது, அது வேஸ்ட். நீங்க போங்க, நீங்க போங்க. ஏன்னா ரிசரக்ஷன் அவ்வளவு முக்கியமான விஷயம். சோ உயிர் தெழுதல் ரிசரக்ஷன் பாருங்க. நான் என்ன பாக்குறேன், சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலியின் மூலம் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனா அந்த ரட்சிப்பு முதல்ல எப்படி நிறைவேற ஆரம்பிக்குதுன்னா, பாவத்துக்குள்ள மரணத்துக்குள்ள மரித்து போன மனுஷங்களை தேவன் மீண்டும் தம்முடைய வல்லமையில என்ன பண்றார், உயிரோட எழுப்புறார். 2011 இது. இப்ப கூட நம்ம கேட்கலாம் தாராளமா, எல்லாரும் நம்மளாம் கிறிஸ்தவர்கள் தான், வேதத்துல மாத்திரம் தான் உயிர் தழுதல் பத்தி பேசியிருக்கு. சோ மரிச்சு போனவங்க ரெண்டாவது பிறவியில வருவாங்க, மறுஜென்மம் ஹிந்துஸ் எல்லாம் நம்புறாங்க, அதே போல இஸ்லாமியர்கள் கூட நம்புறாங்க, வேற ஒரு நிலைமையில வேற ஒரு ஜீவன், ரெண்டாவது வாழ்க்கை பத்தி. ஆனால் எந்த மார்க்கத்திலையும் இல்லாத ஒரே உபதேசம் நம்முடைய வேதத்துல மாத்திரம் இருக்கிறது என்னன்னா, மரிச்சு போனவங்க எப்படி மரிச்சு போயிட்டாங்களோ அப்படியே என்னவாங்க, மறுபடியும் எழுந்து இதே பூமியில் நிற்பாங்க. த ரிசரக்ஷன், உயிர் தழுதல். சகோதர சகோதரி, எவ்வளவு பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்குது நீங்க சொல்லுங்க. இப்போ நான் கேட்காமயே கை உயர்த்துறீங்க, ரொம்ப நன்றி. ஏன் நான் கேட்டுட்டேன்னா பாருங்க, என்ன ஆச்சரியம், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே இருக்கிற உபதேசம், ஆனா சர்ச் கவுன்சில்ஸ் சமீபத்தில் எடுத்துட்ட ஒரு புள்ளி விபரத்தில் 31% உயிர் தழுதல் மேல நம்பிக்கை இல்லை. Yes, resurrection. நான் பாக்குறேன் புதிய ஏற்பாட்டில் நிறைய வார்த்தைகள் வருது, பட் அதெல்லாம் எப்படி நடக்கும் அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி எத்தனை பேர் சொல்லிடுறாங்க, 100 31 கிறிஸ்தவர்கள் சொல்லிடுறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில டெவலப் ஆயிடுக்கிறோம், பகுத்தறிவுக்கு ஏற்கிற மாதிரி இருந்தா மாத்திரம் தான் என்ன பண்றோம், சில சமயங்கள்ல ஏற்றுக்கிறது. அது எப்படி மறிச்சு போயிட்டாரு, ஒருத்தர் வந்து பாம்பு பிளாஸ்ட்ல செத்து போயிட்டாரு, இன்னொருத்தர் கடல்ல செத்து போயிட்டாரு, இன்னொருத்தர் சிங்கம் ஜூல என்ன பண்ணிடுச்சு, நல்லா சாப்பிட்டுடுச்சு, இவங்கெல்லாம் மறுபடியும் எப்படி, இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. 31 கிறிஸ்தவர்கள் அங்க சொல்றாங்கன்னா சகோதர சகோதரிகளே, அதனால்தான் நான் கேட்டேன், எவ்வளவு கிறிஸ்தவர்களாகி நமக்கு எவ்வளவு பேருக்கு உயிர் தழுதல் மீல அங்க நம்பிக்கை அங்க இருக்குது. ஆனா உயிர் தழுதல் வேதத்துல மிகப்பெரிய திட்டம், தேவன் மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு நிறைவேறக்கூடிய விஷயத்துல முதல்ல வைக்கிறது ரெசரக்ஷன், மரித்தோருடைய உயிர் தழுதல். மரித்து போனவங்க மரிச்சு போன நிலைமையிலேயே மீண்டும் தேவனுடைய வல்லமையில இந்த பூமியில கொண்டு வரப்படுவாங்க, உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அதுதான் உயிர் தழுதல். சகோதர சகோதரி, என்ன ஆச்சரியம், ஒருவேளை ஒரு வயசானவர் 80 மறிச்சு போயிருந்தாருன்னா பைபிள் சொல்லுது அவர் மீண்டும் மறிக்கும் போது எந்த வயசோ எந்த நிலைமையோ அந்த நிலைமையில அப்படியே உயிர் தழுந்து வருவார். ஒருவேளை ஒரு வாலிபன் வாலிப சகோதரி இறந்து போயிடுறாங்க, மறுபடியும் அதே வயசுல அதே நிலைமையில உயிர் தெழுந்து வருவாங்க. ஒருவேளை குழந்தைகள் அதே வயசுல அதே சரீரத்துல மீண்டும் உயிர் தெழுந்து வருவாங்க. எப்படி இப்ப கேட்காதீங்க, ஏன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. சோ எவ்வளோ வகையான உயிர்த்தெழுதல் பைபிள் பேசுது பார்க்க போறோம். இந்த உயிர்த்தெழுதல்கள் எப்படி நடக்கும், எப்ப நடக்கும், யாருக்கு என்ன என்ன விதமான உயிர்த்தெழுதல் கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலி மூலம் தேவன் திட்டமிட்டிருக்கிறார், அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல தான் நாம பேச முடியும். ஒரு ஒரு உயிர்த்தெழுதல் அதனுடைய தன்மை, அது நடக்கிற விதம், அது சம்பவிக்கும் காலம் நம்ம பார்க்கணும். ஆனா ரொம்ப கான்பிடண்டா சொல்லலாம், பைபிள்ல அந்த மாதிரி உயிர்த்தெழுதல் பற்றின விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு உயிர்த்தெழுதல் இதோட நிறுத்த மாட்டேன். என்ன விருப்பப்படுறோன்னா கொஞ்சம் ஆழமா பேசுறதுக்கு விரும்புறோம். பொதுவா உயிர்த்தெழுதல் என்ன நினைக்கிறோம், ஒருவேளை நமக்கு நம்பிக்கை இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அந்த நம்பிக்கையில உயிர்த்தெழுதல்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறோம். மறித்து போனவங்க என்ன ஆவாங்க, அப்படியே எந்திரிச்சு வருவாங்க, அப்படிதான் நினைக்கிறோம் இல்லைங்களா? அது இல்ல. உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் வார்த்தைக்கு ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் இருக்கு. உயிர்த்தெழுதல் இங்கிலீஷ்ல ரிசரக்ஷன் வருது இல்லைங்களா, ரிசரக்ஷன் வருது. இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அனஸ்தாசிஸ். அனஸ்தாசிஸ், அனஸ்தாசிஸ்னா உண்மையிலேயே என்னன்னா அர்த்தம் ஜீவனுக்கு எழுதல். ஆனா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க இல்லைங்களா, அது அருமையான வார்த்தை, உயிர் தேழுதல். அனஸ்தாசிஸ், ரிசரக்ஷன், உயிர் தேழுதல், அருமையான வார்த்தை. உயிர் தேழுதல் பிரிச்சு சொல்லுங்க, உயிர் எழுதல் வேற மாதிரி கொஞ்சம், உயிர்த்து கூட்டல் எழுதல், என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை சரிங்களா. சோ உயிர் தேழுதல் என்னன்னா ஜஸ்ட் மறைச்சு போயினவங்க என்ன வாங்க, அப்படியே எந்திரிச்சு நம்ம எல்லாம் நல்லா கிராபிக்ஸ்ல எல்லாம் கனவு காண்றோம் இல்லைங்களா, அப்படியே எந்திரிச்சு அப்பா ரொம்ப நயாரா இருந்துட்டேன் அப்படியே வீட்டுக்குள்ள எல்லாம் அப்படித்தான் நினைச்சு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஹாரர் ஷோ மாதிரி கலர் எல்லாம் சத்தத்தோட உடஞ்சிட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே எல்லாம் அவர்கள் வெறும் உயிர் எந்திரிச்சு வருது உயிர் தேழுதல் கிடையாது. உயிர்த்து அப்படின்னா என்ன, மறைச்சு போயிருக்கிறவங்க என்ன ஆவாங்க, முதல்ல உயிரடைவாங்க, உயிர்த்து நெக்ஸ்ட் இருக்குது ஒரு ப்ராசஸ் எழுவாங்க. என்னது இது, எழுதுன்னா உக்காந்துட்டு படுத்துட்டு எழுறது இல்ல, எழுதல், எழுதல். ஒரு உதாரணம் சொல்லலாம் எழுதலுக்கு புரிஞ்சுக்கணும்னா, சப்போஸ் ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்துருக்கிறார், நல்லா செல்வ செழிப்போட, நல்லா பிசினஸ் எல்லாம் ரொம்ப சக்சஸ், சமுதாயத்தில் நல்ல மதிப்போட இருந்திருக்கிறார், திடீர்னு பிசினஸ்ல லாஸ், அப்படியே அடி மட்டத்துக்கு வந்துட்டார், எல்லா சொத்து பத்துக்கள் எல்லா ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு. அவரை பார்க்கும்போது நாம் என்ன சொல்லுவோம், கேஷுவலா பேசும்போது மனுஷன் ரொம்ப நல்லா இருந்தாரு, என்ன ஆயிட்டார், விழுந்து போயிட்டார், விழுந்து போயிட்டார். பாருங்க இப்ப விழுந்து எதுக்கு சொல்றோம், அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு, ஒரு உயர்ந்த நிலையில இருந்துட்டார், ஸ்தானத்தில் இருந்துட்டார். அவர் விழுந்துட்டார் நாம் என்ன சொல்லல, கல்லுத்தடிக்கு கீழே விழுந்துட்டார் சொல்லல, அவர் எங்க விழுந்துட்டாரு, அவர் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து என்ன ஆயிருக்கிறார், இப்போ கீழ நிலைமைக்கு வந்துட்டார். சப்போஸ் மறுபடியும் காலம் மாறுது, ரொம்ப போராடி கடின உழைப்புல முன்ன காட்டிலும் ரொம்ப உயர்ந்துட்டார். வைங்க இப்ப நாம என்ன சொல்லுவோம், அவரை பார்த்து நம்ம எல்லாம் கமெண்ட் தான் அடிப்போம், என்ன சொல்லுவோம், மனுஷன் விழுந்தாலும் என்ன ஆயிட்டார், எழுந்துட்டார்ப்பா. இப்ப நாம லிட்டரலா அவர் தொப்புன்னு விழுந்து தொப்புன்னு எழுந்திரிச்சதெல்லாம் பேசவே இல்லை. எதை பத்தி பேசுறோம், ஒரு நிலை, ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நல்ல நிலையில இருந்தாரு, விழுந்து போனார், விழுந்து போனாலும் அங்க இருந்து என்ன இருக்கிறார், பழைய நிலைக்கு எழுந்திருக்கிறார். உயிர்த்து எழுதல் என்ன அர்த்தம்னா, மறிச்சு போனவங்க தான் கர்த்தர் இயேசுவின் பலியின் மூலம் என்ன ஆவாங்க, உயிர்ப்பாங்க, அப்படின்னா மீண்டும் உயிரடைவாங்க. சந்தேகம் இல்ல, சந்தேகம் இல்ல, வசனம் காண்பிக்கிறோம் உங்களுக்கு, வசனம் காண்பிக்கிறோம். உயிர் அடைவது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணுவாங்க உயிர் அடைஞ்சதுக்கு அப்புறம், அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு என்ன ஆவாங்க, எழுந்து போவாங்க. என்னது, எந்த நிலைமைக்கு எழுந்து போகணும், மனுஷங்க நீங்க அவசரப்பட்டு பதில் சொல்ல வேண்டாம். போன கிளாஸ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி சொல்லுங்க. அவங்க மனுஷங்க எந்த நிலைமைக்கு எழுந்து போனோம், எந்த நிலைமையிலிருந்து மனுஷங்க விழுந்திருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆதாம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். என்ன பியூட்டியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் போன கிளாஸ்ல. எப்படி இருந்திருப்பார் ஆதாம்? பரிபூர்ண மனுஷன். இந்த பூமி பார்த்த முதல் பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், பரிபூர்ண மனுஷன். எல்லா குணலட்சணங்களையும் பரிபூரணம், தேவன் போல இருந்துட்டார். அதுதான் மனுஷன் இருந்த நிலைமை. அங்க இருந்து தான் என்ன இருக்கிறாங்க, பாவத்துக்குள்ள விழுந்து எங்க போயிட்டாங்க, மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்போ மீண்டும் அவங்க ரட்சிக்கப்படணும்னா முதல்ல எங்க இருந்து ரட்சிக்கப்படுவாங்க? மரணத்திலிருந்து உயிர்த்தல்தல் மூலம் உயிர்ப்பிப்பாங்க, உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அப்புறம் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த நிலைமையிலிருந்து எந்த நிலைமையை நோக்கி போவாங்க? பரிபூர்ண ஆதாம் கிட்ட இருந்து எதெல்லாம் மனுக்குலம் எழுந்து போனாங்களோ அந்த பர்ஃபெக்ஷனுக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மனுக்குலம் போயிட்டே இருப்போம், பயணம் செஞ்சிட்டே போய் அவங்க கூட ஒரு பாயிண்ட்ல பரிபூர்ண மனுஷங்களா இந்த பூமியில நிப்பாங்க. ஏன்னா இப்ப நாம் இருக்கிற நிலைமையெல்லாம் என்ன நிலைமை, இது நினைக்கணுங்க. ஒரு ஒரு நாள் ஜெபத்திலையும் சொல்லணும், தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், பரிபூர்ண நிலைமையா? பாருங்க, நமக்கு தலையில எல்லாம் முடியல இல்லைங்களா? அதெல்லாம் எதனுடைய அடையாளம் தெரியுங்களா? பாவம். பரிபூர்ண மனுஷங்களுக்கு முடியெல்லாம் என்னவாது, கொட்டாது. பெரிய வயிறெல்லாம் வச்சிருக்கிறோம் பாருங்க, என்னென்னமோ அழகெல்லாம் போயிட்டு எல்லா பாவத்தினுடைய அடையாளம். பரிபூர்ண மனுஷங்க சொல்லும் பொழுது அப்படியே தேவ சாயல் நினைச்சு பாருங்க. என்ன நிலைமையில் இருக்கிறோம்னா விழுந்து போன அவ்வளவுதான், விழுந்து போன நிலைமையில எப்படியோ காலம் தள்ளிட்டு இருக்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளை உயிர் தழுதல் வரும் பொழுது தான் அங்க விஷயம் பார்க்கிறோம். மனுக்குலத்தை தேவன் மறுபடியும் மரணத்திலிருந்து உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கப்பட்ட மனுக்குலம் மறுபடியும் பரிபூர்ணத்தை நோக்கி எழுந்து அவர்கள் செல்வாங்க. இதுக்கு பேர் தான் அனஸ்தாசிஸ், உயிர்த்து எழுதல், ஜீவனுக்கு எழுதல். எந்த ஜீவனுக்கு? பரிபூர்ண ஜீவனுக்கு. ஜஸ்ட் உயிர் தழுதல்னா மறைச்சவங்க எந்திரிச்சு நடப்பாங்க, இல்லவே இல்லை. அது ஒரு ப்ராசஸ், அது ஆரம்பிக்கிறது உயிர்ப்பிக்கிறது இல்ல, ஆனா முடிவடைறது எங்க? பரிபூர்ணத்துல அங்க முடிவடையும். இது ஒரு நாள்ல நடக்காது, ஒரு மாசத்துல நடக்காது, ஒரு வருஷத்துல நடக்காது. இட் நீட்ஸ் அ டியூரேஷன், அதுக்கு ஒரு காலப்பகுதி தேவை. ஏன்னா எதன் மூலத்தா பரிபூர்ணத்தை மனுக்குள்ள இழந்து போயிடுக்குது? பாவம். அவ்வளோ கிரியை செஞ்சிருக்குது, எல்லா நல்ல குவாலிட்டிஸையும் டிகிரேட் பண்ணி டிகிரேட் பண்ணி எவ்வளோ வருஷம், பலாயிரம் வருஷம் பாவம். இன்னைக்கு நாம் இந்த நிலைமையில் இருக்கிறது. இந்த பாவங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு நம்மள கீழே வச்சிருக்குது. இப்ப அந்த நிலைமையில மறிச்சிட்டாலும் தேவன் உயிர்ப்பிக்கிறார். ஆனா அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். அங்கு இருந்து மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜீவனுக்கு எழணும், எழுவோம். அதுதான் உயிர்த்தெழுதல். ஆச்சரியப்பட வேண்டாம். வசன வாசிங்க, யோவான் 5:28.
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
பாருங்க, சோ கர்த்தர் இயேசு எது பத்தி பேசுறாரு இந்த வசனத்துல பாருங்க. ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை, அப்படின்னா என்ன பேசுறார் உருவாக பாஷையில என்ன நடக்கும் சொல்றார்? உயிர்த்தெழுதல். மறிச்சு போனவங்க உயிர் தெழுவாங்க. இந்த விஷயம் தான் சொல்றார். சொல்லும் போது அவருக்கு தெரியும், இந்த விஷயத்த சொன்னா நாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்லிட்டாரு, இதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஆச்சரியப்படாதீங்க. பட் அது என்னதான், அது ஆச்சரியம் தான். மறிச்சு போனவங்க மீண்டும் அதே சரீரத்தில் இந்த பூமியின் மீது வருவாங்களா? வருவாங்க. அது ஆச்சரியம் இல்ல. என்ன செய்ய போறது யார்? சர்வ வல்லம் இல்ல தேவன். பாருங்க, ஒரு 40 வயசுனா நமக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? தெரியல. ஆனா இன்னைக்கு எத்தனை எப்படி இருக்கிறோம், இவ்வளவு ஒரு 80 கிலோல நிக்கிறோம், 40 வயசுல. யார்தான் கொண்டு வந்துட்டா நம்ம இந்த பூமியில? தேவன் சிம்பிளா கொண்டு வருவார். அதான் சொல்றார் கர்த்தர் இயேசு, ஆச்சரியப்படாதீங்கப்பா, நான் சொல்றதை குறிச்சு ஆச்சரியப்படாதீங்க, ஆனா நிச்சயம் நடக்கும். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும், அந்த காலம் வரும். மரித்து போனவங்க உயிர் தெழுந்து வரக்கூடிய அந்த காலம் அது வரும். எவ்வளவு அருமையா சொல்றாரு. இப்ப ஒரு காலம் நடந்துட்டு இருக்குது. இது என்ன காலம்னா, பாவத்தினால எங்க போயிட்டு இருக்கிறாங்க மனுக்களும்? மரணம். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயம் மேக்சிமம் மரணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் மெடிக்கல் ஷாப்பு, எல்லாம் எதோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா, எப்படியாவது மனுஷன் மரணத்திலிருந்து என்ன பண்ணணும், காப்பாத்தணும், அவ்வளவுதான். பாருங்க அப்புறம் டெத் ரேட் என்ன தமிழ்ல, மரணத்தினுடைய சதவிகிதம். இன்னைக்கு 3 செகண்ட்க்கு ஒரு குழந்தை என்ன ஆயிட்டு இருக்குது, செத்துட்டு இருக்கிறாங்க. 7 செகண்ட்க்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்க எதை பத்தி ரெக்கார்டு கொடுக்கறாங்க, மனுஷன் மரணம் ரெக்கார்டு போயிட்டு இருக்கு. இது இந்த காலம். ஆனா ஒரு காலம் வரும், கர்த்தர் இயேசு சொல்ற காலம் அப்படியே டிஃபரண்ட். முழுக்க முழுக்க என்னதான் நடந்துட்டு இருக்கும், ஜீவனுக்கு ஏதுவான விஷயங்கள். பாருங்க உங்க முகம் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, புரியிருக்கவும் முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல. ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்க முடியல, ஏன்னா எங்க இருக்குது, எல்லாம் வசனத்துல இருக்குது. இவர் சொல்றது நடக்குமா, இல்ல வெறும் கிளாஸ் தானா, 8 மணியோடு இதை கேன்சல் பண்ணிடலாமா, இல்ல மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போலாமா, இதெல்லாம் அவங்க மைண்ட்ல ஓடுறது நல்லா தெரியும். ஒரு சிரிப்பு சிரிக்க மாட்டீங்க, ஒருன்னு பார்த்துருந்தீங்கன்னா அதான் இருக்கும். சகோதரிகளே, நான் மனுஷங்களுடைய வார்த்தையை பார்க்கல, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கினவருடைய வார்த்தைகள். இந்த சர்வ சிருஷ்டி என்ன ஆயிடுச்சுன்னு அவர் கிளியரா சொல்லிடுகிறார், பாவத்துல விழுந்து மரணத்துக்குள்ள போயிடுச்சு. அது என்னுடைய திட்டம் இல்ல, அதுக்காக நான் மனு குலத்தை சிருஷ்டிக்கல. அவர்கள் நித்திய ஜீவனோடு இந்த பூமியில ஜீவிக்கணும், என் கூட அவங்க சஞ்சரிக்கணும், என்னுடைய அன்பு அவங்க உணரணும், என் வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு அதன் மூலம் அவர்கள் திரும்பி என் மேல் அன்பு செலுத்தணும். இது தெய்வீக நோக்கம். இடையில பாவம் மரணம் வந்துச்சு, ஏன் 10வது கிளாஸ் ஏன் இதுக்கு அனுமதி கொடுத்துட்டார் தேவன், 10வது கிளாஸ் எடுக்கிறோம். பரவாயில்ல, ஆனா இது நல்லதுல தான் முடியும். ஆனா என் மனுக்குலம் மீண்டும் இந்த பூமியில வருவாங்க, அதுதான் தேவ சித்தம். சுவசனங்கள் தேவனுடைய வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நாம் சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் நமக்காக நம்ம விஷயங்களை எழுதி நம்ம கையில கொடுத்துட்டார். ஆச்சரியப்படுங்க, சொன்ன நீங்க கையில வச்சிருக்கிறது யாருடைய வார்த்தைகள், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகள். ஜஸ்ட் எங்கேயோ பிரிண்ட் ஆயிட்டு வந்துச்சு சொல்லாதீங்க, தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் பார்க்கிறோம், அந்த நம்பிக்கை இருக்கணும் நம்ம. இது இல்லாதனால தான் 31% கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்ல சொல்றாங்க சகோதர சகோதரிக்கு. ஆனா கண்டிப்பா கர்த்தரையே அருமையா சொல்றாரு, ஆச்சரியப்படாதீங்கப்பா, என் தேவன் எங்க தேவன் செய்வார், உங்கள் தேவன் செய்வார், கவலைப்படாதீங்க. சுமரித்தோருடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். அந்த காலத்துல பாருங்க, இப்ப வந்து என்னதான் மெசேஜ் போகும், முன்னெல்லாம் தந்தி போச்சு, இப்ப SMS போகுது, இல்லாட்டி இமெயில் போகுது. ஃபாதர் டெட் ஸ்டார்ட் இம்மீடியட்லி, இது இந்த காலத்து SMS, இல்லாட்டி தந்தி. ரிசரக்ஷன் டேல எப்படி இருக்கும், ஃபாதர் ரிசரக்டட், எங்கிருந்தாலும் என்ன ஆகும், ஸ்டார்ட் இம்மீடியட்லி, என்னது அப்பா உயிர்த்தெழுந்துட்டாரா, எப்படி இருக்கும் மனுஷங்களுக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். விலைவாசி எல்லாம் கணக்குல வைக்காதீங்க, இப்போ அது நினைச்ச வருத்தமா இருக்கும், ஐயோ இன்னொரு பிளேட் வந்துடுச்சா வீட்டுல, அப்படி எல்லாம் திங்க் பண்ணாரு. சோ தேவ திட்டம் நிறைவேறும் பொழுது சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய வார்த்தைகள் டிக்ஷனரியில இருந்து கேன்சல் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யத்துல உயிர் தேர்தல் நடக்கும் பொழுது நிறைய வார்த்தைகள் டிக்ஷனரியிலிருந்தே எடுக்கணும். மெடிசின் சொல்லிட்டா மெடிசின் சம்பந்தப்பட்ட அத்தனை வார்த்தைகள் தூக்கி போடுங்க, மரணம் சொல்லிட்டா மரணம் சம்பந்தப்பட்ட அத்தனை வார்த்தைகள் தூக்கி போடுங்க. இது பாவமும் மரணமும் அனுமதிக்கப்பட்ட காலத்து டிக்ஷனரி. பாவம் தான் இருக்கும், மரணம் சம்பந்தப்பட்டதா இருக்கும், ஜீவனுக்கு எதுவா இருக்காது எதுவுமே. போலீஸ் ஸ்டேஷனு, நீதிமன்றம், ஹாஸ்பிட்டல்லு, மெடிக்கல் ஷாப்பு, அப்புறம் மார்ச்சுவரி, அப்புறம் அது இது எல்லாம் பாவம் மரணத்தோட லிங்க். அவ்வளவுதான், இப்படி இருக்காது உயிர் தழுதல் நடக்கும் பொழுது கர்த்தர் இயேசு சொல்றார், அதாவது பிரேத குழிகளில் உள்ளவர்கள் அவர் சத்தம் கேட்கிற காலம் வந்த காலம் இப்படி இருக்காது. டோட்டலி டிஃபரண்ட், புது வார்த்தைகள் போடணும். ரிசரக்ஷன், பர்ஃபெக்ஷன் எல்லாம் வரணும் சகோதர சகோதரிகள். அப்படித்தான் இருக்கும். அதைத்தான் வசனம் வந்து அவங்க சொல்லுது. சோ கர்த்தர் இயேசு ஈடுபொழி கொடுத்துட்டார். அதன் மூலம் மனுக்குலத்துக்கு என்ன லாபம், என்ன ஆசீர்வாதம்? ரட்சிப்பு. முதல்ல எதுல இருந்து? மரணத்துல இருந்து. மறுச்சு போனவங்களுக்கு முதல்ல மரணத்துல இருந்து. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலையும் உயிர்த்தெழுதல் பத்தி வசனங்கள் இருக்கு. வசனவாசிங்க ஏசாயா 26:11-19 வசனம்.
மறைத்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனிப்பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மறைத்தோரை பூமி புறப்பட பண்ணும்.
பாருங்க, மறைத்தோரை பூமி என்ன ஆகும்? புறப்பட பண்ணும். பழைய ஏற்பாட்டில் ரிசரக்ஷன் வார்த்தை இல்ல, உயிர்த்தெழுதல் இல்ல, ஆனா மறைமுகமா சொல்லிடுக்குது. இங்க என்ன சொல்லிடுக்குது? மறைத்தோரை பூமி என்ன பண்ணும்? புறப்பட பண்ண. எதை பத்தி தான் பேசுறாங்க? உயிர்த்தெழுதல், மறைத்தோரின் உயிர்த்தெழுதல், அது பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். சந்தேகமே வேண்டாம். இன்னொரு வசனம் தானியேல் 12:2.
பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்.
பாருங்க, பூமியின் தூளில நித்திரை பண்ணுகிறவர்கள். பூமியின் தூள்ல நித்திரைனா எது கிடையாலும்? மறிச்சு போன நிலைமையில இருக்கிறாங்க, மறிச்சு போயிட்டாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? விழித்து எழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுதல் பற்றி. சோ உயிர்த்தெழுதல் வேதத்தினுடைய மிகப்பெரிய உபதேசம். சோ இந்த உயிர்த்தெழுதல், ரட்சிப்பு மரணத்திலிருந்து, இது கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலி மூலம் மனுக்குலத்துக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். சகோதர சகோதரிகளே, அடுத்து உயிர்த்து வந்ததுக்கு பின்பு என்ன ஆவாங்க மனுக்குலம்? நாம தான் சொன்னோம் இல்லைங்களா, உயிர்த்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆகணும்? எழுந்து போனும். எதுக்கு எழுந்து போனும்? பரிபூரணத்துக்கு. ஆனா பரிபூரணத்துல இருந்து அவங்க எது விழ வச்சிருக்குது? அவங்களுக்குள்ள இருக்குது பாவம். பாத்தீங்களா, பாவத்தின் சம்பளம் தான் என்னது? ஆனா மரணத்திலிருந்து என்ன இருக்கிறாங்க? இப்போ உயிர்த்து வந்திருக்கிறாங்க. இப்ப இன்னும் இவங்க சரீரத்தில் என்னதான் இருக்குது? பாவம் இருக்கும். அதனுடைய அடி என்ன சொல்றது, சுவடுகள், தழும்புகள் இருக்கும். சரீரத்தினுடைய நோய், வயோதிகம், ஞாபக மருதி, டயபெட்டிஸ், இன்னும் எவ்வளோ நோய்கள், எல்லாம் எதனுடைய அடையாளம்? பாவத்தினுடைய. என்ன மேக்கப் போட்டுட்டு கிளாஸ்க்கு வரோம் நாம, கொஞ்சமாவது மதிக்கணும் மற்றவங்களை பார்த்து. எல்லாம் போயிருக்குது. பரிபூர்ணவங்களா இருந்தா ஒன்னும் தேவையில்லை, தேவசாக இல்லை பாருங்க. ஆனா இப்போ உயிர் சேர்ந்து வந்தவங்க எங்க போனோம்? அது தேவ சாயல், பரிபூர்ணத்து. ஆனா அதுக்கு போனோம்னா அவங்க சரீரத்தில் எது இருக்குது? அது என்ன பண்ணணும்? அவங்க அதை விட்டு விடுதலையாகும். இது ரொம்ப பெரிய வேலை. மறிச்சு போய் உயிர்த்து வர்றது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். தெரியல, தேவன் ரொம்ப ஆச்சரியமா செய்வார். கர்த்தர் இயேசு வார்த்தையை நம்பலாம், ஆச்சரியப்படாதீங்க, வருவாங்க. ஒருவேளை அந்த ஒரு மனிதனுடைய நேரம் வந்துச்சுன்னா அவர் வருவார் உயிர்த்து, அவ்வளவுதான். ஆனா பாவத்தில் இருந்து விடுதலையாகி பரிபூர்ணத்துக்கு போகணுங்கிறது அது ரொம்ப பெரிய காலம். அதுக்கு தேவன் காலம் வச்சிருக்கிறார். பைபிள்ல இருக்குது வசனங்கள், நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த வசனங்கள். இன்னைக்கு ஜஸ்ட் பார்க்க போறோம். அப்போ வசனம் வாசிங்க 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டதுக்கு பின் என்ன ஆகணும்? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா, அந்த பாவத்தில இருந்து மனுக்குலம் எப்படித்தான் விடுதலை ஆவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாராமா தேவன்? சத்தியத்தை அறிகிற அறிவை. பாருங்க, ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் பாவம் எதனால தான் போகும். சத்தியத்தை ரிப்பீட் பண்ணாலும் கரெக்டா தான் ரிப்பீட் பண்றீங்க, கரெக்ட் சிஸ்டர். ஏன்னா வசனம் வாசிங்க, யோவான் 17:17 இந்த வசனத்தை ஜீவன் மாறி பிடிச்சுக்கோங்க, ஜீவன் மாறி பிடிச்சுக்கோங்க.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
பாத்தீங்களா, உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும். பாவத்துல இருக்கிற மனுஷங்களை நீங்கள் பரிசுத்தமாக்குங்க. ஆனா எதுனால தான் பரிசுத்தமாக முடியும்? சத்தியத்தினால. சத்தியம்னா அர்த்த வசனம், உங்களுடைய வசனமே சத்தியம். பஞ்ச் பண்ணுங்க மைண்ட்ல, உங்களுடைய வசனமே சத்தியம், தேவனுடைய வார்த்தையே சத்தியம். என் வார்த்தை இல்ல, நாளைக்கு இன்னொரு பிரதர் வந்த அவருடைய வார்த்தை இல்ல, போதிக்கிறவங்க வார்த்தை இல்ல. யாருடைய வார்த்தை சத்தியம்? தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய சத்தியத்தினால பரிசுத்தமாக்கும். ஏன்னா சத்தியத்தினால மாத்திரத்தான் பரிசுத்தம் செய்ய முடியும். உங்களுடைய வசனமே சத்தியம். அதனால தான் தேவன் அந்த பிளான் வச்சிருக்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்படவும், அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். பாவம், மரணம், மரணத்திலிருந்து உயிர் தெழுதல், அப்புறம் பாவத்திலிருந்து விடுதலை. என்ன பியூட்டி! இதுதான் ரீசனபிள் மைண்ட் ஏற்றுக்கொள்ளும், சிந்திக்கிற மைண்ட் இதுதான் ஏற்றுக்கொள்ளும். இது தவிர வேற எதுவும் இல்ல. பாவம் வந்துச்சு, அது நிலைவா மறிச்சோம். இப்போ மரணத்திலிருந்து முதல்ல விடுதலை, அப்புறம் பாவத்திலிருந்து விடுதலை. சத்த தேவன் செய்யறார். முதல்ல ரட்சிக்கப்படுமோ, பின்பு சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடு. ஏன்னா சத்தியம் தான். சகோதர சகோதரிகளே, அங்க நாம பாருங்க பொழுது, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்கள், கெட்ட வார்த்தை பேசுறது, இல்லாட்டி கெட்ட செய்கைகள் செய்வது, சுயநலம், பொறாமை, ஏமாற்றுவது, பக்கத்து வீட்டுக்காரங்க மேல வைத்தறிச்சல், எல்லாம் பாவம். சோ இதெல்லாம் நம்ம எதனாலதான் மேற்கொள்ள முடியும்? சத்தியத்தை அறியும் பொழுதுதான். சத்தியம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தை கிளியரா சொல்லும், இது அங்கீகரிப்பு கூட இது அது அங்கீகரிக்கப்படாது, அப்பதான் நம்ம செய்யும் கரெக்டா. சோ சத்தியம் ரொம்ப அவசியம். சோ சத்தியம் கொடுத்துதா தேவன் எல்லோரையும் வந்துட்டு அவங்களை உயிர் தந்ததுக்கு பின்பாக மரண பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். பாருங்க, இதுல ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம், மரணத்திலிருந்து யார் விடுவிச்சிடுறார்? மனுக்குலத்தை மரணத்திலிருந்து யார் விடுவிச்சிடுறார்? யார் விடுவிக்கிறார்? தேவன். எப்ப? எதன் மூலம்? கர்த்தர் இயேசுனுடைய ஈடு பலியின் மூலம். புரியுதுங்களா? ஆனா பாவத்திலிருந்து யார் தான் விடுதலை ஆகணும்? நாம தான் விடுதலை ஆகணும். எல்லாம் ரொம்ப நீதியா இருக்கு, ஆனா பாவத்திலிருந்து விடுதலையா இருக்கு. அவர் என்ன ஹெல்ப் பண்றாரு? சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுக்கிறார், அவ்வளவுதான். உயிர் தழுதல் நம்மனால முடியாது, அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு? கம் அவுட், அவ்வளவுதான், வந்து நிப்போம் உயிர் தழுந்து. மறுபடியும் சொல்றோம், அந்த ப்ராசஸ் பத்தி கேட்காதீங்க, வேணா வரக்கூடிய கிளாஸஸ்ல உங்களுக்கு நாம சொல்றோம் எப்படி வருவாங்க முன்னாடி பாக்கலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவர் பாவத்திலிருந்து நாம விடுதலை ஆகணும், ஆனா நாம தான் என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும். முயற்சி எல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம தான் பாவத்தினால சிறுகட்டு போயிட்டோம், அவ்வளவுதான். இப்போ தேவன் சத்தியம் மாத்திரம் கொடுப்பாரு, ஆனா அந்த சத்திய அறிவை பெற்றுக்கொண்டு அதன் உதவியோடு நம்ம என்ன பண்ணணும்? பாவத்து கூட போராடி ஜெயிக்கணும். சோ அது தேவன் நம்ம கிட்ட அங்க எதிர்பார்க்கிற விஷயம். சோ இது மனுக்குலம் முழுவதுக்கும் தேவன் இந்த சத்திய ஞானம் கொடுக்கிறார். வசனம் வாசிக்கலாம் நீங்க, ஆபக்கூக்ல 2:14 வசனம்.
சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
ஒரு காலம் வரும் இந்த பூமியில, என்ன சொல்றாரு பாருங்க, சமுத்திரம் எப்படி ஜலத்தினால நிறைஞ்சு இருக்குதோ அது போல பூமி கூட எப்படி இருக்கும்? கர்த்தரை, கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால நிறைஞ்சு இருக்கும். என்ன மாதிரி வசனம் பாருங்க! இதெல்லாம் எப்ப நாம நிறைவேறும்? இந்த வசனங்கள்லாம் குறிச்சு நாம தியானிக்க வேண்டாமா சகோதர சகோதரிகளே? இதெல்லாம் யாருக்கு கொடுத்துட்டார் தேவன்? இந்த வசனம் எல்லாம் யாருக்கு கொடுத்துட்டார்? இன்னைக்கு இருக்குதா சமுத்திரம் தண்ணியில நிறைஞ்சிருக்கிறது மாதிரி கர்த்தரை பற்றின அறிவு பூமி முழுக்க இருக்குங்களா? இல்ல எப்பயாவது இருந்துச்சா? இருந்துச்சா எப்பயாவது? இல்லைன்னா இல்ல சொல்லலாம் நீங்க. இல்ல அப்ப எப்ப நடக்கும்? அப்ப நடக்கணும். ஒரு காலம் இருக்கு, தேவன் திட்டம் பண்ணிடுகிறார், அறிய வேண்டாமோ பாத்தீங்களா?
எப்ப நடக்கும், யாருக்கு நடக்கும், எப்படி நடக்கும், அதுதான் தியானம். தேவனுடைய வசனங்கள் மீதான தியானம். இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்துல எது தியானம், எது இரு, இது என்னென்னமோ நினைச்சிட்டு பண்றோம். 24 hours சொல்லி வேஸ்டா பண்றோம். திட்டத்தை குறிச்சு தியானிக்கணும். இது வச்சிருக்கிறார் தேவன், ரிசரக்ஷன் பற்றி பேசிருக்கிறாங்க, மனுக்குலமே சத்தியம் அறிஞ்சுக்கும் சொல்லிருக்கோம். எப்போ எப்படி அந்த வசனம் அர்த்தம் என்ன, அதுக்கு ஜோதி வசனம் இதனுடைய அர்த்தம் என்ன, மெடிடேட் பண்ணணும். இது 24 hours செய்யணும். எப்படி செய்யலாம், வேலையிலேயே செஞ்சுட்டு கூட என்ன பண்ணலாம், ட்ரூத் பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய திங்க் பண்ணலாம், செய்யணும். தேவனுடைய பிள்ளைகள் செய்வாங்க, ஏன்னா அவருடைய வசனத்தில் இருக்குது ஜீவன். சகோதர சகோதரிகளே, அப்போ சமுத்திரம் பூமி ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும்னா அதெல்லாம் எப்படி நிறைவேறும் சகோதர சகோதரிகளே? இதெல்லாம் வசனத்துல இருக்கு, நம்ம சொல்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியுது, பட் பிராக்டிக்கலா இதெல்லாம் எப்படி நடக்கும், வாய்ப்பு இருக்கா? பிரதர், உங்களுடைய மனசுல ஒரு வேளை கேள்வி இருக்கலாம். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் எந்த காலத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க, எந்த காலத்துக்கு பக்கத்துல இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? பாருங்க, இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு தகவல் பரிமாற்றம், இங்கிலீஷ்ல என்ன சொல்லாம, சரியில்ல, டிரான்ஸ்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லலாமா, எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இங்க நடக்கிறது, இப்ப நடக்கிறது உடனே அமெரிக்கால ரிலே ஆயிட்டு, என்ன விஷயம், எவ்வளவு கண்டுபிடிப்புகள், ஃபிளாப்பிஸ் என்ன, சிடிஸ் என்ன, டிவிடிஸ் என்ன, கம்ப்யூட்டர் என்ன, அது சின்ன சைஸ்ல எல்லாம் வந்துருக்குது, சிப்ஸ் என்ன என்னென்னமோ ஆயிட்டு இருக்குது, இன்டர்நெட்டுங்கிறாங்க, வயர்லெஸ் கம்யூனிகேஷன், செல்போன்ல உலகமே இருக்கு, எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குது. சோ இதெல்லாம் தகவல் பரிமாற்ற விஷயத்துல மனுஷன் உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ எந்த ஒரு விஷயமும் டிலே ஆகிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சகல ஏற்பாடுகளும் ஆயிருக்குது உலகம் முழுக்க, ஆனா எல்லாம் எதுக்குதான் பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்குது, பாவம் தீமை எல்லாம் இருக்குது, இன்டர்நெட்டு செல்போனு அது எது எல்லாம் பாவம் தீமைக்கு பயன்படுத்தப்பட்டு. தேவன் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் மனுஷனுக்கு மனுஷன் மூலமா பாவத்துக்கு கொடுத்துருப்பாரா? இல்ல, இப்போ அனுமதி, இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன், ஆயத்த வேலைகள் போயிட்டு இருக்கு. எதுக்கு? ஹபக்கூக் 2:14, சமுத்திரம் ஜலத்தினால நிறைஞ்சிருக்கிறது மாதிரி, மாதிரினா மாதிரி அப்படியே பூமி கூட கர்த்தரை அறிகிற அறிவுல நிறைஞ்சிருக்கும். ஒரு மனுஷனும் மெய்யான தேவன் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, உண்மை இரட்சகர் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து வர சத்தியம் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, பாவத்தை எதிர்த்து நீதிக்கு கீழ்பட்டிருப்பாங்க. ஒரு காலம் இருக்கு, அது இதெல்லாம் தேவன் பயன்படுத்துவார். ஆனா அதுக்கு முன்னாடி மனுக்குலாம் அதெல்லாம் தெரியாம அதை பாவங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சோ நம்ம ரொம்ப கிளியரா சொல்லலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் எவ்வளவு வருஷத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? எவ்வளவு வருஷம் சொல்லலாம்? ஒரு வேலை இன்னைக்கு நம்ம கண்ணுல பாக்குற அத்தனை கண்டுபிடிப்புகள், அத்தனை ஆசீர்வாதமான பொருட்கள், இதெல்லாம் எவ்வளவு வருஷத்துக்குள்ள வந்திருக்குது? கடைசி எவ்வளவு வருஷம் சொல்லலாம், 100 இயர்ஸ் சொல்லலாம் இல்லைங்களா? கடைசி 100 வருஷம் மனுக்குள்ள எவ்வளவு வருஷம் இருக்கிறாங்க? ஆதாம் தோன்றி பூமியில இது வரைக்கும் எவ்வளவு வருஷம் தெரியல, கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம், சில 1000 வருஷங்கள் இருக்கு. அவ்வளோ 1000 வருஷங்கள் இல்லாத வளர்ச்சி முன்னேற்றம் 100 வருஷத்துக்குள்ள வந்திருக்குது. நாம் எதுக்கு பக்கத்தில் இருக்கிறோம்? ரொம்ப ஆச்சரியம், தேவனுடைய வார்த்தை இந்த பூமி முழுக்க போகக்கூடிய அந்த காலம், கர்த்தருடைய அறிவினால பூமி நிறைஞ்சிருக்கிற அந்த காலத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறோம். உதாரணம் சொல்லலாமா, இது புரிஞ்சுக்கொள்றதுக்கு, சப்போஸ் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க, கேமரா ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு சேர் போட்டிருக்கு டைரக்டர் எழுதி இருக்குது, அங்க ஒரு கும்பல் மேக்கப் போட்டுட்டு இருக்கிறாங்க, இங்க ஒரு லேடி ரொம்ப அழகா உட்காந்து இருக்காங்க, ஒரு அழகான ஒரு இளைஞன் உட்காந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன முடிவுக்கு வருவீங்க? என்ன எடுக்க போறாங்க கொஞ்ச நேரத்தில்?
கேமரா, டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின் எல்லாம் பார்த்தா எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க நினைப்போமா? என்ன நினைப்போம்? ஓ, ஷூட்டிங் எடுக்க போறீங்களா? எப்படி கண்டுபிடிச்சா? எல்லாம் அதுக்கான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஷூட்டிங் தான் நடக்குது, உறுதியா சொல்லலாம். அதே தான் நம்ம சொல்றோம். சகல ஆசீர்வாதங்கள் தேவனுடைய மேலான திட்டங்கள் நிறைவேற போகுது. நிறைவேற விதம் எல்லாம் ரொம்ப ஆழம். அது நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த கிருபையான காலத்தை நம்ம எதிர்நோக்கி அங்க இருக்கிறோம். ஆனா அது நடக்கும், ரொம்ப ஆச்சரியமா. சோ இப்படித்தான் மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு நிறைவேறும். முதலாவது மரணத்திலிருந்து அவங்களுக்கு உயிர்த்தெழுதின் மூலம் ஒரு விடுதலை. அப்புறம் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு தேவன் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? சத்தியத்தை அறிகிற ஞானம் பல விதத்துல கொடுப்பார். இதெல்லாம் ஆக்சுவலா உங்களுக்கு நான் ஜஸ்ட் போக்கஸ் பண்றேன், அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய கிளாஸ். இனி வரப்போற ஒரு கிளாஸஸ்ல எல்லாம் ஒன்னொன்னு ஒரு ஒரு பார்த்துக்கு எடுக்க போறோம். இது இன்னைக்கு ஜஸ்ட் காண்பிக்கிறேன், அவ்வளவுதான். எப்படி அது? அது ஒரு 2 மணி நேரம் எடுக்கும். சோ அப்போ இப்படியாக அந்த ரட்சிப்பே நிறைவேறும். அந்த கிருபியான காலம் குறிச்சு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எரேமியால 31:34.
இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன்.
பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு அழகா தேவன் நாங்க சொல்ற. இனி ஒருத்தன் தன் அயலான பார்த்து என்ன பண்ணணும்னு அவசியம் இல்ல. பைபிள் கிளாஸ் நடக்குது, போலாம் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. அந்த காலத்துல கர்த்தரை அறிகிற அறிவுல உலகம் நிறைஞ்சிருக்கிற காலத்துல, ஏன்னா எல்லாரும் யாரும் அறிஞ்சிருப்பாங்க, தேவனை அறிகிற அறிவுல அங்க வந்திருப்பாங்க. பிராக்டிக்கலா விளக்குறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. எல்லா கர்த்தருடைய முழு கண்ட்ரோலுக்குள்ள வந்திருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு மெய் தேவனை விட்டுட்டு ஜனங்கள் பண்றதெல்லாம் பார்த்தா எவ்வளவு பரிதாபமா இருக்குது. ஆனா எல்லா ஜனங்களும் அந்த காலத்துல தேவனை அறிந்து கொள்ளுவாங்க. அப்படி ஒரு காலம் இருக்குது, நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படித்தான் மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பே அங்க நிறைவேறும். சோ இதை நம்ம போதிக்கும் பொழுது என்ன போதிக்கும் போது, கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியின் மூலம் மனுஷங்களுக்கு, மரித்து போனவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு, சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கு, பாவத்தை விட்டு ஜனங்கள் விடுதலையிடுவாங்க சொல்லும் பொழுது நிறைய கேள்வி வரலாம். அதுல ஒரு முக்கியமான கேள்வி என்ன, எப்படி பிரதர் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்தா? நெக்ஸ்ட் என்ன வரும் கேள்வி சொல்லுங்க. தாங்குமா பூமி? அதுக்கு முன்னாடி பட்ஜெட் தாங்குமா? அதெல்லாம் வருது இல்லைங்களா? எல்லாரும்ங்கிறீங்களே, ஆதாம்ல இருந்து எல்லாரும் வந்துட்டா பூமியில இடம் பத்துமா? ரொம்ப ஞானமான கேள்வி. அது இப்படி தள்ளி விட வேண்டாம், கேள்வி எடுக்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். பத்துமா? தேவன் மறிச்சு எல்லாரையும் பூமியில கொண்டு வருவேன் சொல்றார், கொண்டு வருவார். ஆனா நம்ம சகோதரருடைய கேள்வி நியாயமான கேள்வி, எல்லா ஜனங்களும் வந்துட்டா பூமிக்குல இடம் இருக்குமா? கேள்வி இருந்துச்சுங்களா இல்லையா உங்களுக்கு? அம்மா இருந்துச்சா கேள்வி? இருந்திருக்கும். எப்படி எல்லாருக்கும் இடம் பத்தும்? பெரிய விஷயம் இல்ல. தேவன் ஆதாமியாவை சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னு படிங்க. வஷ்டவாசி ஆதியாகமம் 1:28.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு தேவன் அங்க கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன பண்ணுங்க? பழுகி பெருகி பூமிய என்ன பண்ணுங்க? நிரப்புங்கள். ஒருவேளை யாராவது இங்கிலீஷ் படிக்க முடியுமா? இங்கிலீஷ் இருக்குங்களா? இங்கிலீஷ் பைபிள் இருந்தா யாராவது அந்த வசனம் நிரப்புங்கள் அது எப்படி இருக்குன்னு வாசிங்க.
And God blessed them, and God said unto them, Be fruitful and multiply, and replenish the earth and subdue it.
And replenish. வேற டிரான்ஸ்லேஷன் தான் நல்லா இருக்கு. ஃபில் அண்ட் ஃபில் த எர்த், ரெப்ளெனிஷ். ஓகே, தமிழ் என்ன, அது பூமியா என்ன பண்ணுங்க நீங்க நிரப்புங்கள். என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம் நிரப்புங்கள்னா, இப்போ பைக் எடுத்து ஓட்டிட்டு போறோம், பெட்ரோல் டேங்க் எம்டி ஆயிடுச்சு, எங்க போறோம் நேரா பெட்ரோல் பங்க் போயிட்டு டேங்க ஃபில் பண்ணுப்பா, என்ன பண்ணுவார் அவரு, ஃபில் பண்ணுவாரு, ஓவர் ஃபில் பண்ணுவாரா, ஓவர் ஃபில் பண்ணுவாரா, அப்படியே டேங்க் மேல பெட்ரோல் வந்து அப்படியே கீழே போயிட்டு ஏப்பா இப்படி பண்ற சொல்ற மாதிரி பண்ணுவாரா, அவருக்கு தெரியும் ஃபில் பண்ணினா என்னன்னு நல்லா தெரியும், கரெக்டா அளவா, இப்ப என்னதான் பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்மியா தான் விடுவாங்க, பரவாயில்ல பாவம் அப்படித்தான் இருக்குது. ஆனா ஃபில் பண்ணுங்கன்னா அண்டர்ஸ்டோட், புரிஞ்சாச்சு, என்ன பண்ணணும், நிரம்பி வழியாத அளவுக்கு என்ன பண்ணணும், கரெக்டா ஃபில் பண்ணுங்கிறது அர்த்தம். சினிமால கூட, சினிமா தியேட்டர்ஸ்ல சேர் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா வெளியே என்ன போர்டு வருது, ஹவுஸ் ஃபுல். சோ அப்போ அவர் பிளான் பண்றாரு, என்ன பிளான் பண்றாரு, இந்த தியேட்டர்ல இவ்வளவு சீட்ஸ், இவ்வளவு பேர் தான் உட்கார முடியும், அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது, மேல வந்துடாதீங்க, ஹவுஸ் ஃபுல் போட்டுறாங்க. சோ காமன் சென்ஸ் மனுஷங்களுக்கே இருக்குது, அந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு பகுத்தறிவு. சோ அப்போ தேவன் மனுஷங்களுக்காக பூமி உண்டு பண்ணி மனுஷங்களை சிருஷ்டித்துட்டு சொல்றார், ஃபில் பண்ணுங்க. அப்போ நியாயமா மனுஷக்கு மனுக்களை எவ்வளவுதான் பெருகும், பூமி தாங்காத அளவா இல்ல, கரெக்டா தங்குற மாதிரி தான் மனுக்குளம் பெருகும். அது தேவனுடைய வசனம்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். ஆபிரகாமுக்கு ஆரம்பத்தில் எவ்வளவு குழந்தை தெரியுங்களா, ஆபிரகாம் பண்ணிக்கணும், ஆதாமுக்கு இப்படி சொன்ன உடனே ஆதாம் எவ்வளவு குழந்தை பெற்றுட்டார் தெரியுமா, இருக்காது காயின் அவ்வளவுதானா, சேத் வந்திருக்கிறார் பாருங்க, வசனவாசிங்க ஆதியாகமம் 5:4, எவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டீங்க.
ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
ஆனா கீழ அடுத்த வசனவாசிங்க,
ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷங்கள்.
மொத்தம் எவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார், ஆனா முந்தின வருஷம் என்ன சொல்றது, 800 வருஷம் சேத்துக்கு அப்புறம் 800 வருஷம் உயிரோட இருந்து என்ன பண்ணிருக்கிற, குமாரரையும் குமாரத்திகளையும் ரெக்கார்டு இல்ல, கொடுக்க முடியாது, 1 வருஷத்துக்கு வேணா 2 வருஷத்துக்கு ஒரு குழந்தை போட்டாலும் அவருக்கு ஒரு குட்டி கிராமம் இருக்குமா, அடாம் வில்லேஜ் இருக்கும், எல்லா அண்ணன் தம்பிக்கு தான் இருப்பாங்க. அப்படித்தான் முதலாம் உலகம் எல்லாம் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு 200 குழந்தை 300 குழந்தை, கொள்ளு தாத்தா எல்லாம் பிறந்திருப்பாங்க. ஏன்னா முதலாம் உலகம், அடுத்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் எப்படி நம்ப முடியுமா, யோசிப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல யோசிக்கலாம். சோ அப்போ இப்படித்தான் கொடுத்துருந்தார். சோ அப்போ அந்த முதலாம் உலகத்துல பழுகி பெருகணுங்கிறது அவங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த ஏற்பாடு. சோ அப்போ என்ன பண்ணிருந்தார், சகோதரன் சகோதரிகளுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், ஒருத்தர் ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் என்ன ஆகணும், தேவ திட்டம் அங்க நிறைவேறும். நிறைய பழுகி பெருகிட்டே இருந்தாங்க, கிட்டத்தட்ட நியாயப்பிரமாண காலம் வரைக்குமே இந்த முறை இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா, தேவன் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, நீங்க உடன் சகோதரியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப உங்களுக்கு நெருக்கமானவங்கள கல்யாணம் செய்யக்கூடாது. நான் ஆரம்பத்தில் பெர்மிட் பண்ணேன், காரணம் என்னன்னா பூமி என்ன ஆகணும், பெருகணும், ஆனா இப்ப போதுமான எல்லாம் வந்தாச்சு, உங்களுக்கு ஏற்ற துணை வேற இடத்துல இருந்து கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜனம் பெருகிடுச்சு, இனிமேல் சொந்தத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா நியாயப்பிரமாணத்தில் என்ன அனுமதிச்சிட்டார்னா, தேவன் நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை என்ன பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அனுமதிச்சிருந்தார். அது எது வரைக்கும் போச்சு, கர்த்தர் இயேசு காலம் வரைக்கும். கர்த்தர் இயேசு வந்து சொல்லிட்டாரு, இல்லப்பா இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, நீங்க சும்மா அளவு இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒருத்தங்களுக்கு மாத்திரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டார். கம்மியாயிட்டே வருது, கம்மியாயிட்டே வருது. நம்ம கூட நாளெல்லாம் வச்சுட்டு இருந்தோம், நம்ம தாத்தாக்கெல்லாம் 10 பேர் 5 பேர் குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. இப்ப நம்ம பிறந்து வளர்ப்பு போறதெல்லாம் வீட்டுக்கு எவ்வளவு சொன்னாங்க, 2 சொன்னாங்க. இப்போ அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒரு வரிப்போ, நாம் இருவர் நமக்கு எதுக்குப்பா இன்னொருத்தர், எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தை போதும், பட்ஜெட் எல்லாம் பார்த்தா தாங்காது போய்க்கலாம் அப்படியே சொல்றாங்க. நான் சிரிப்புக்கு பேசல, எப்படி ஆரம்பிச்சது எப்படி வந்துட்டு இருக்குது, ஏன் தெய்வீக நோக்கம் இல்லையா உங்களுக்கு, கண்ணுக்கு தெரியலையா தேவனுடைய தெய்வீக நோக்கம். அந்த எண்ணிக்கை ஆயிட்டு இருக்குது. இவ்வளோ ஆயிரம் வருஷத்துல ஒரு பாயிண்ட்ல இதுவும் என்ன ஆகும்? ஐயோ பிரதர் கேக்குறீங்களா, இது என்ன ஆகும், இதுவும் ஸ்டாப் ஆயிடும். கர்த்தர் இயேசுட்ட கேக்குறா இல்லைங்களா, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார்? உயிர் தேடுதல்ல என்ன இல்ல, கல்வினையும் கொடுப்பினையும் இல்ல. அங்க மனுஷங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்கள். ரொம்ப ஆழமான வசனம் இது, இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆயிடலாம் சொல்றார். ப்ரோஜெனி ப்ரோக்ரியேஷன் ஸ்டாப் ஆயிடும், பட் ரொம்ப ஸ்லோவா அது நடந்துட்டே இருக்குது. பாருங்க, இப்ப மனுஷன் மனசே பக்குவம் ஆயிடுச்சு. சில தேசங்களெல்லாம் ஒரு குழந்தைக்கு மேல பெற்று தான் என்ன ஆச்சு, அது குற்றம். சைனால எல்லாம் இல்லைங்களா, அதுக்கு டாக்ஸ் கட்டணும். நல்ல வேலை நம்ம பொழைச்சோம், அதுக்கும் டாக்ஸ் கட்டணும் குழந்தைக்கும். பாருங்க என்ன கண்டிஷன் ஆயிடுக்குது, தெரியும் தேவனுக்கு. சோ அப்போ பூமியை நிரப்புங்கள், நான் நிரப்புங்கள், அதுக்கு மேல இல்ல. சோ கண்டிப்பா எல்லா நிறைவேறும் போது பூமியில ஒரு எண்ணிக்கை இருப்பாங்க, அந்த எண்ணிக்கை போதுமான எண்ணிக்கையா இருக்கும், பத்தாம எல்லாம் இருக்காது. வேணா உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ரூவ் பண்ணும்னா நான் உங்களுக்கு சொல்லலாம். ஒரு வேலை, இப்போ மனுக்குலத்தினுடைய ஜனத்தொகை என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் சம் 600க்கு மேல போயிடுச்சு இல்லைங்களா, 600 கோடிக்கு மேல போச்சு. சோ இப்ப எல்லாம் இவ்வளவு இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு ஜனங்கள் எல்லாம் அங்க இருந்தது இல்ல. ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு, வேணும்னா உங்களுக்கு விலாவறியா பின்னாடி போலாம், பட் நான் ஃபேக்ட்ஸ் மாத்திரம் சொல்றேன். ஒரு வேலை இப்ப இருக்கிற ஜனத்தொகை வச்சு, இதுக்கு முன்னால இருக்கிற ஜனத்தொகையை வச்சு, ஒரு 100 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜனத்தொகை எல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அதாமல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதிகபட்சம் 3000 கோடி ஜனங்கள் இந்த பூமியில பிறந்திருப்பாங்க, அவ்வளவுதான். 3000, இப்ப எவ்வளவு கோடி இருக்கிறாங்க, 600 கோடி, 3000 கோடி ஜனங்கள் இருந்திருப்பாங்க. அந்த கால்குலேஷன் ரொம்ப ரீசனபிள், அது நம்ம மறுக்க முடியாது, ரொம்ப எக்ஸாக்ட் புள்ளி விவரங்கள்லாம் வச்சு போடுறது. இப்படித்தான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுக்குன்னா, ஒரு வேலை ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு கால்குலேஷன் போடும் பொழுது என்ன வருதுன்னா, கிட்டத்தட்ட 25 அதாவது 2500 3000 கோடி வரைக்கும் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன பண்ணலாம் தெரியுங்களா, இதுதான் நியாயமான எண்ணிக்கை. எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க இது வரைக்கும் பூமியில, 3000 கோடி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், டபுள் பண்ணிக்கோ, எவ்வளவு 6000 கோடியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், தாராளமா இருக்கலாம். தைரியமா இருங்க, ஒன்னும் கவலை கிடையாது, தைரியமா இருங்க, நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், நம்ம ஒண்ணும் பண்றதில்ல. தேவன் 6000 கோடியே இருந்தாங்களும் ரொம்ப சிம்பிள், இவங்களை எல்லாம் எங்க நிறுத்திடலாம் தெரியுங்களா, இந்தியால மாத்திரம் நிறுத்திடலாம். ஒரு ஒருத்தருக்கும் கிட்டத்தட்ட 40 சதுர மீட்டர் நிலம் கிடைக்கும். 40 சதுர மீட்டர்னா எவ்வளவு இருக்கும் எனக்கு தெரியல, 40 சதுர மீட்டர் அளவு அத்தனை பேருக்கும் எங்கேயே இடம் கொடுத்துடலாம், இந்தியாவிலேயே கொடுத்துடலாம். ஏன்னா இந்தியாவினுடைய அந்த பரப்பளவு பார்க்கும்போது 24 லட்சம் சதுர கிலோமீட்டர், அதைய சதுர மீட்டருக்கு மாத்தி இந்த 6000 கோடினால நம்ம வகுத்து பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுக்கும் 40 சதுர மீட்டருக்கு இந்தியாவிலேயே இடம் இருக்குது, வெளியே நீங்க போகவே வேண்டாம். எவ்வளோ கான்டினென்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்குது, தேவன் ரொம்ப ஆச்சு. பாருங்க இப்ப கோயம்புத்தூர் இங்க இருக்கிறோம், நம்ம ஏன் அந்த சந்தேகம் கேட்கிறோம்னா, பிரதர் பத்துமா ஏன் கேட்கிறோம், நம்ம இருக்கிற இடம் அவ்வளோ என்ன எடுக்குது, திக்கிலி பாப்புலேட்டடா இல்லைங்களா, வீடு மேல வீடு, வீடு மேல வீடு, நெருக்கு நெருக்கமான தெருக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பூமியை நிறைஞ்சிடுச்சு போல ஆச்சரியம். வேணா நீங்க பஸ் ஏறிட்டு ஈரோடு வரைக்கும் டிராவல் பண்ணுங்க, தெரியும். இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனா அப்படித்தான் இருக்கும், அதுக்கு மேல என்னதான் இருக்குது, முழுக்க முழுக்க ஹோட்டல் காடு. இதே தான் ஒட்டுமொத்த பூமியினுடைய நிலைமை, எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. ஆனா தேவன் ஏற்ற வேலையில எல்லாத்துலயும் மனுஷன் குடியிருக்க ஏற்பாடு பண்ணுவார். கரெக்டா எல்லா ஜனங்களும் உயிர் திறந்து வந்தாலும் சந்தோஷமா பூமியில் அவர்கள், ஒரு முக்கியமான விஷயம், சொந்த வீடு கட்டி சொந்த நிலத்துல வாடகை கவலை எல்லாம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இருப்பாங்க, இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். கவலை வேண்டாம், அத்தனை பேர் உயிர் திறந்து வந்துட்டா எப்படி பிரதர், நாம அவங்களுக்கு இடம் கொடுக்கறது, அப்புறம் சாப்பாடு கொடுக்கறது, ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப அருமை. பின்னாடி வரக்கூடிய கிளாஸஸ்ல, உயிர்த்தல் கிளாஸ்ல, இதெல்லாம் உங்களுக்கு நாம தெளிவா எடுப்போம். இன்னைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஹைலைட் நாம பண்றோம். கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலியின் விளைவா மனுக்குலகம் சந்திக்க போகிற, பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் அது எப்படி எப்படி நிறைவேறும், இதுதான் நாம உங்களுக்கு சொல்ல போறோம். நெக்ஸ்ட், இந்த விஷயத்துல ஒரு வசனம் தவறா புரிஞ்சு கொள்ளப்படுது. அந்த வசனத்தை நாம தியானிக்கலாம். யோவான் 5:29.
அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள்.
பாருங்க, இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமான வசனம். நன்மை செய்கிறவர்கள் எதுக்கு? ஜீவனை அடைவதற்கு எழுந்திருப்பாங்க. தீமை செய்தவர்கள் எதுக்கு? ஆக்கினை அடையும் படிக்கே. சகோதர சகோதரிகளே, இது என்னது? ஆக்கினை அல்லது தண்டனை. அப்போ நன்மை செஞ்சவங்க எல்லாம் ஜீவனுக்காக எழுந்திருப்பாங்க, தீமை செய்தவர்கள் எல்லாம் ஆக்கினைக்கு, தண்டனைக்கு. அப்ப நமக்கு என்ன கேள்வினா, அப்ப கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலி அவங்களுக்கெல்லாம் எந்த நம்பிக்கையும் தரலையா? கர்த்தர் இயேசு யாருக்கு ரட்சகர்? உலகத்துக்கே ரட்சகர். ஆனா இங்க சொல்லு, தீமை செய்தவர்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ஆக்கினை கேள்ந்திருப்பாங்க, தண்டனை, பனிஷ்மெண்ட்டுக்கு. அப்ப கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலி இவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் நமக்கு அங்க தரலையா? ஏன்னா வசன வாசிங்க, யோவான் 3:17.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல்.
என்ன பியூட்டி பாருங்க. சோ உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பல, அனுப்பாமல். அப்புறம்
அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
அவராலே உலகம், உலகம் நன்மை செஞ்சவங்க தீமை செஞ்சவங்க ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை. இந்த வசனத்துக்கு அப்புறம் என்ன அர்த்தம் சொல்றது? ஒரு வசனம் சொல்றது, ஆமா, நன்மை செஞ்சவங்க ஜீவன், தீமை செஞ்சவங்க அக்னி. ஆனா இங்க வசனம் சொல்றது இல்ல, இல்ல, கர்த்தர் இயேசு தேவன் ஏன் அனுப்பினார்னா அக்னிக்குள்ளாக தீர்க்கல, உலகத்தையே ரட்சிக்க. அப்போ யோவான் 5:29 நாம எப்படி புரிந்து கொள்ளுவது சகோதர சகோதரிகளே? சோ அந்த யோவான் 5:29 ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு வார்த்தை, தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி. இந்த ஆக்கினை, அதுக்கு வரக்கூடிய கிரேக்க வார்த்தை கிரைசிஸ், CRISIS, கிரைசிஸ். இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேமினேஷன் போட்டுடுறாங்க. அதுதான் தமிழ்ல ஆக்கினை. ஆக்சுவல்ல டேமினேஷன் வரக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அந்த கிரைசிஸ் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புனா என்ன? ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா, கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் நாம இங்கிலீஷ்ல? அவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? ட்ரையல் சொல்லுவோமா? ட்ரையல், ட்ரையல் போயிட்டு இருக்குது. சோ நியாய தீர்ப்புனாவே என்னன்னா, அது ஒரு இரண்டாவது வாய்ப்பு, இரண்டாவது வாய்ப்பு. குற்றம் செய்தவர் தான் குற்றவாளி தானா இல்லையான்னு நிரூபிப்பதற்கு அவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஒரு வாய்ப்பு, இரண்டாவது வாய்ப்பு. அந்த வாய்ப்புல அவர் தன்னை எப்படி நிரூபிக்கிறாரோ அதை பொறுத்து கடைசி என்ன விழுகும்? ஒரு இறுதியான தீர்ப்பு விழுகும். சோ இதுதான் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், ட்ரையல், கிரைசிஸ். அப்போ நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கு எந்திரிப்பாங்க, உயிர் தழுதல்ல. ஆனா தீமை செய்தவர்கள் எதுக்கு எந்திரிப்பாங்க? அக்னிக்கு இல்ல, நியாய தீர்ப்பு அடைவதற்கு. தீமை தான் செஞ்சிட்டாங்க, சும்மா விட முடியுமா? நியாய தீர்ப்பு இருக்கணும் அவங்களுக்கு. ஏன் செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க, இனிமேல் செய்வீங்களா, இதெல்லாம் கேட்டு அவருக்கிட்ட மாற்றம் இருந்துச்சுன்னா அவருக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு, தொடர்ந்து ஜீவனுக்கு போறக்கான வாய்ப்பு. ஒருவேளை இல்ல, நான் அப்படித்தான் செய்வேன்னா சரி போ, அவ்வளவுதான். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் கிளாஸ்ல. ஆனா அந்த வார்த்தை வந்துட்டு அக்கினே இல்ல, நியாய தீர்ப்பு என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி கவனிக்கும் போது உயிர்த்தெழுதல் நடந்ததுக்கு பின்பு என்ன கூட இருக்கும்? நியாய ஒரு பெரிய பிளான் வருது, ஒரு பெரிய பிளான். வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 17:31.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.
ஆம், மேலும் ஒரு நாள் தேவன் குறிச்சிருக்கிறார், அந்த நாள்ல தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூமியை எப்படி நியாயம் தீர்ப்பார்? நீதியாய் நியாயம் தீர்ப்பார். சோ பூமிய நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் யாரா இருப்பார்? கர்த்தராகிய. ஏன்னா அவங்களுக்காக அவர் தான் என்ன பண்ணிருக்கிறார்? தன் ஜீவனை பலியாக கொடுத்து அதன் மூலம் அவங்களை என்ன பண்ணிருக்கிறார்? மரணத்திலிருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவங்களை நியாயம் விசாரிக்கிற உரிமை கூட யாருக்கு தான்? அவருக்கே தான் கொடுக்கிறார். என்ன ஆச்சரியமான விஷயம். ஆனா அந்த நியாயம் விசாரிக்கிறதுக்கு என்ன குறிக்கப்பட்டிருக்குது? ஒரு நாள். அந்த நாளுக்கு என்ன பேர் சொல்லலாம்? இப்போ டூம்ஸ் டே. ஐயா சொல்றாரு டூம்ஸ் டே, ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் இப்போ இங்கிலீஷ் படம் ஆயிட்டு இருக்குது இல்லைங்களா? பரவாயில்ல. ஆமா. சோ அப்போ தி ஜட்ஜ்மெண்ட் டே. என்ன டே? எவ்வளவு மணி நேரம் அதுல? நியாய தீர்ப்பின் நாள் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? எவ்வளவு நேரத்தில் நடக்கும் நியாய தீர்ப்பு? ஏன்னா யாருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு நடக்கணும்? மறுச்சு போய் உயிர் தெரிந்து வர எல்லா ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு நடக்கணும். பெரிய விசாரணை போகும். கர்த்தர் இயேசு அவங்களெல்லாம் நியாயம் விசாரிப்பார். எப்படி விசாரிப்பார்? அவசர அவசரமாவா? நீதியாய். எல்லாம் நோட் பண்ணணும். வசனம் எல்லாம் நோட் என்னதான் படிச்சாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆமா பிரதர், கர்த்தர் இயேசு தான் தீர்ப்பார். அப்புறம் நீதியா தான் பிரதர் தீர்ப்பார். அப்புறம் எவ்வளவு நேரத்தில்? அது ஒரு நாள்ல முடிஞ்சிடும் பிரதர். ஏன் அதான் ஒரு நாள்னு சொல்லியிருக்குதே நமக்கு. ஓகே, ஒரு நாள் சொல்லியிருக்குது, ஆனா எப்படி நியாயம் தீர்ப்பார்? நீதியாய். யாரெல்லாம்? எல்லா ஜனங்களையும். ஒரு நாள் பத்துமா? பின்ன நியாயம் தீர்க்கிறவர் யாரு? நம்முடையா கர்த்தர். நம்முடைய கர்த்தர் தான். மேஜிக் எல்லாம் செய்ய மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா நடக்கும். தேவனுடைய திட்டத்தில் ஜீபும்பா வேலை செய்யறதே இல்லை. தேவன் ரொம்ப ரொம்ப மனுஷனுடைய புத்தி புரிஞ்சு கொள்ளுகிற விதத்துல பிராக்டிக்கலா செய்வாங்க. தேவன் எல்லாத்தையும் அவங்க குமாரன் கூட அப்படியே செய்வாங்க. சோப்போ இது ஒரு நாள் 24 மணி நேரம் இல்ல. எப்படி சொல்லலாம்? ஒரு வசனம், 2 பேதுரு 3:8.
பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம்.
அப்போஸ்தல் பேதுருனுடைய ரெக்வஸ்ட், வேண்டுதல் என்ன சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? கர்த்தருக்கு யாரு? கர்த்தர் கிறிஸ்து. கர்த்தருக்கு ஒரு நாள்னா நமக்கு எவ்வளோ? என்ன பியூட்டி ஈக்குவேஷன் பாருங்க, மேத்ஸ் பைபிள். கர்த்தருக்கு ஒரு நாள்னா நமக்கு எவ்வளோ? 1000 வருஷம். நமக்கு 1000 வருஷம்னா கர்த்தருக்கு எவ்வளோ? ஒரு நாள். எவ்வளோ பியூட்டி பாருங்க. சோ மேலும் ஒரு நாள் தேவன் குறிச்சிருக்கிறார். அந்த நாள்ல யார் நீ நியாயம் தீர்ப்பாரு? கர்த்தர் நியாயத்தை பார்ப்ப. கர்த்தருக்கு ஒரு நாள்னா நமக்கு எவ்வளவு அது? 1000 வருஷம். அப்போ பூமிக்கான நியாய தீர்ப்பு நாள் எவ்வளவு வருஷம்? இப்ப சொல்லுங்க, 1000 வருஷத்துல நீதியா நியாயம் தீர்ப்பாரா? பக்கா நீதியா நியாயம் தீர்ப்பார். பக்காவா பண்ணுவார். ஒருத்தருக்கும் அநீதி செய்யப்படாது. இன்னைக்கு இருக்கிற கோட்ஸ் மாதிரி இல்ல. கர்த்தரேசனுடைய நியாய தீர்ப்பு துல்லியமா இருக்கும். பக்கா 1000 இயர்ஸ் எடுத்துக்கிறார். 1000 வருஷம் அதை எடுக்கிறார். சாதாரண விஷயமா நம்ம பேசுறதெல்லாம். தேவனுடைய தெய்வீக திட்டம் சகோதர சகோதரிகளே, நம்ம ஞானம் மாதிரி இருக்காது. யார் ஞானம் மாதிரி இருக்கும்? அவருடைய ஞானம் மாதிரி இருக்குது. என்ன சொல்றாரு? என் நினைவுகள் இல்ல. என் நினைவு வானம்னா அவங்க நினைவு எப்படி இருக்குது? பூமி அவ்வளவுதான். தேவனுடைய திட்டம் அவருடைய சர்வ ஞானத்தின்படி இருக்கும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா கூட அவர் ஞானத்துல கொஞ்சம் கேட்கணும். அப்பா உங்கள் திட்டம் நாங்க பாக்குறோம். எப்படி எங்களுக்கு கொஞ்சம் காவிங்க, எங்க புத்தியெல்லாம் என்ன இருக்குது அப்படியே சுருங்கி போய் ஒரு சின்ன வட்டம் இருக்கு. நாங்க எங்க பார்வையிலே உங்க திட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்துல இருக்கோம். இல்ல இல்ல, தேவனுடைய பார்வையில பார்க்க முடியும். எப்படி? அவருடைய ஆவி நமக்கு தரார், அவர் தரும் பொழுது குருடாயிருக்கிற நம்முடைய மனக்கண்கள் என்ன ஆகுது, தேவனுடைய விஷயங்களுக்கு அழகாக திறக்குது, வசனங்கள் அழகாக வழி நடத்தும். எப்படி தேவனுடைய திட்டம் அங்க இருக்குது அப்படித்தான் நாம அங்க போவோம். அந்த ஆயிரம் வருடம் நாம பார்க்கும் பொழுது இந்த பூமியை கர்த்தர் இயேசு நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்பின் நாள் என்பது பார்க்கும். இதை குறிச்சு வரக்கூடிய கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். பாருங்க, அதுதான் நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு ஹைலைட் தான் பண்றோம். ஏன்னா கர்த்தருடைய ஈடுபலி சாதாரண விஷயம் இல்ல. அந்த ஈடுபலியின் மூலம் கிடைக்க போற ஆசீர்வாதங்கள், நிறைவேற போகிற தெய்வீக திட்டங்கள் சாதாரணம் இல்ல. ரெண்டு மணி நேரத்தில் முடியாது. இது இருக்கு, இது இருக்கு பிரதர் சிஸ்டர், இப்படி கூட ஒரு பிளான் இருக்கு, இது இதோட நிறைவேறும் சிஸ்டர், இப்படி இன்னைக்கு சொல்ல முடியும். ஆனா ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு கிளாஸ்ல தான் நம்ம அங்க பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாக நாம பார்க்கும் பொழுது அந்த நியாய தீர்ப்பின் நாளு அங்க நடக்கும். ஆனா இந்த நாள் பத்தி இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம். ஏன்னா நியாய தீர்ப்பு நாளே நமக்குள்ள என்ன இருக்குது, கொஞ்சம் அது வந்து அப்படின்னாவே நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் நிறைய, அவ்வளவுதான். அதுல என்ன பிரதர் சந்தேகம், ரகசியமா எல்லாம் கேட்காதீங்க, நாங்களே சொல்றோம் பிரதர், கண்டுபிடிச்சதெல்லாம் செய்யறோம் இல்லைங்களா. சோ அப்போ நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்கும், வசன வாசிங்க லூக்கா 12:2-3.
வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை, ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும்.
பிரசங்கி 12:14.
ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்.
எப்படி இருக்கும் நியாய தீர்ப்பின் நாள் சகோதர சகோதரிக்கு என்ன சொல்றாரு பாருங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. எங்க பிரதர் எல்லாம் பண்ணிருக்கிறோமே சொல்றீங்களா சகோதர சகோதரிகளே, இது ஒரு வசனம் தான். ஆனா நியாய தீர்ப்பின் நாள் மனுக்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான காலம், அது அந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா நியாய தீர்ப்பின் நாளினுடைய ஒரு அம்சம் என்னன்னா, வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத யாருக்கு, தேவன் தேவனுக்கு. அதனால் நீங்கள் இருளுல பேசினது எதுவோ அது வெளிச்சத்துல கேட்கப்படும், நீங்கள் அறையில காதுல சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். சரி, இனிமேலாவது கேர்ஃபுல்லா பேசலாம், இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோம் இந்த வசனமே தெரியாது, எவ்வளவு பேசிட்டோம், குசு குசு குசுன்னு பேசிட்டோம் சரிங்களா. என் வெளியே கேட்காது நினைச்சு, உண்மைதான் நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது மேல, மறக்காதீங்க. நாங்கள் கிறிஸ்தவர்கள், வி ஹாவ் த பைபிள், வி கோ டு சர்ச் ரெகுலர்லி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஓ, சர்ச்சுக்கும் போயிட்டு இது பண்றீங்களா, ஆயிட்டு. ஆனா தேவன் எல்லாம் கொண்டு வர சொல்றார். தனிப்பட்ட மனுஷங்களது மாத்திரம் இல்ல, ஒருவொரு குடும்பத்தினுடைய பாவங்கள், ஒருவொரு மாநிலத்தினுடைய பாவங்கள், ஊழல்கள், தீமைகள், மீறுதல்கள், ஒருவொரு தேசத்தினுடைய ஊழல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவம், அநியாயம், அநீதி, அக்கிரமம் எல்லாமே நியாய தீர்ப்புல கொண்டு வருவார். சும்மா இல்ல, தனிப்பட்ட மனுஷன் மாத்திரம் இல்ல, தேவனுக்கு முன்பு எதுவுமே மறைவாய் அங்க இல்ல சகோதர சகோதரி. அதனால தான் சொல்ற அந்த நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்கும்னா, தானியேல் 12:2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பாத்தீங்களா, மறிச்சு போனவங்கள் எல்லாரும் உயிர் தந்து வருவாங்க, ஆனா சிலர் ஜீவனுக்காக வருவாங்க. சிலர் எதுக்காக, நிந்தைக்கு இகழ்ச்சிக்கு எழும்பி வருவாங்க. ஏன்னா அவங்க எழுந்திருச்சு வந்து நிக்கும் போது அவங்களுடைய பாவம், அநியாயம், அக்கிரமம் எல்லாம் தேவன் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் போட்டு காமிப்பார், ஓடுங்க, லைவா ஓடும். இப்படி இருக்கும் அவங்களுக்கு,
அவ்வளோ நிந்தை, அவ்வளோ இகழ்ச்சி. என்ன இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், சினிமா ஃபீல்டு எதுவுமே விட்டு வைக்க போக மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலரா இருக்கலாம், சினி ஸ்டார், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், பொலிட்டீஷியன், என்ன வேணா இருக்கட்டும், கோடிக்கணக்கான ஜனங்கள், பெரிய பெரிய அதிகாரம் இருக்கட்டும், எந்திரிச்சு வரும் போது நிந்தை இகழ்ச்சி. ஏன்னா அவங்க தேவ அன்பு காமிக்கல ஜனங்கள் கிட்ட. ஏன்னா இருக்குது எல்லாம் தீமை, பாவம், அநியாயம், அக்கிரமம், சுயநலத்தினால செஞ்சிட்டாங்க. மனுஷனுக்கு மனுஷன் செஞ்சிட்டாங்க, தேவன் கொண்டு வருவார் சும்மா இல்ல. சோ நியாய தீர்ப்பின் நாள் இருக்கும், கடினம் தான், ஆனா ஆசீர்வாதம் இருக்கு, பெரிய ஆசீர்வாதங்கள் அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல இருக்கு. அந்த கிளாஸ்ல நாம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ கர்த்தர் இயேசுனுடைய இடுபலியின் மூலம் மனுக்குலத்துக்கான ரட்சிப்பு அருமையான விதத்துல நிறைவேறும். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல், பாவத்திலிருந்து விடுதலை, பரிபூர்ணத்துக்கு தேவன் அவர்களை வழி நடத்துவார். இதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த 1000 வருட அரசாட்சியில நடக்கும் பார்க்கிறோம். அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல நியாய தீர்ப்பும் கூட. சோ அப்போ மனுக்குலத்துக்கான தீர்ப்பும் இருக்கும், வாய்ப்புகளும் இருக்கும், ஆசீர்வாதங்களும் அங்க இருக்கும். இப்ப கர்த்தர் இயேசு அவருடைய அந்த மீட்கும் பொருள் குறிச்சு ஒரு வசனம் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் நம்ம முடிக்கலாம். கலாத்தியர் 4:4-5 வாசிங்க.
நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீயனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்.
ஆம் சகோதர சகோதரிகள், இந்த வசனம் மேலும் நம்முடைய இரட்சகர் பற்றி ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துது. நம்முடைய இரட்சகர் இப்பேற்பட்டவர், பாருங்க அவருடைய பலி பார்த்தோம், அவருடைய பலியினால் உண்டாக போகிற ஆசீர்வாதங்களை நாம பார்த்தோம், எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலும் முழுசும் பார்க்கணும், பார்க்க போறோம். ஆனா நம்முடைய இரட்சகருடைய அந்த பலியில இன்னொரு அருமையான விஷயம் நிறைய பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். இங்க என்ன சொல்றார், நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் அப்புறம் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன். சகர்த்தர் இயேசு இந்த பூமியில மனுக்குலத்துக்கு மீட்புக்காக பலி செலுத்த வந்த போது ஸ்திரீயின் இடத்தில் வந்தாரு. ஆனா எப்படிப்பட்டவரா வந்திருந்தார் பார்க்கிறோம், நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரா. கர்த்தர் இயேசு தான் வாழ்ந்துட்ட ஒவ்வொரு நிமிஷமும் எதைய கரெக்டா நிறைவேற்றிருக்கிறார் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. வசனம் லேவியர் ஆகமம் 18:5 இருக்கு, நியாய பிரமாணம் பற்றி வாசிக்கும் பொழுது, ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்க, என்னுடைய பிரமாணங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அதன்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, பிழைப்பான் என்ன அர்த்தம், ஜீவன், நித்திய ஜீவன். ஆக்சுவலா நியாய பிரமாணத்தின்படி கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா கரெக்டா இருந்தவங்க எல்லாம் சாகருக்கு வாய்ப்பே இல்ல, நித்திய ஜீவனோடு இருப்பாங்க, சரிங்களா. ஆனா நமக்கு நல்லா தெரியும் கலாத்தியர் 3:12 அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றார், வசனம் வாசிங்க.
நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால்
பிழைப்பான்.
மரத்திலே தூக்கப்பட்ட
வசனம் மாதிரி இருக்கு, நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்குது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது. என்னன்னா நியாய பிரமாணம் தேவன் கொடுத்திருந்தார், கடைபிடிச்சிருந்தா நித்தியா ஜீவன் தான், ஆனா ஒருத்தர்னால என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. ஏன்னா 2300க்கு மேல இருந்துச்சு நியாய பிரமாணம், எல்லா விஷயங்களையும், பல் வளர்க்கறது, குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, நடக்கிறது, பேசுறது, சாப்பிடுறது, உட்கார்வது, எந்திரிக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் பிரமாணம். அதனால யாரும் அதை என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. ஆனா ஒரே ஒருத்தர் கடைபிடிச்சார், அவர் தான் யார், நம்முடைய அருமை ரட்சகர். அப்ப என்ன ஆயிருக்கும், நியாய பிரமாணத்தை பக்காவா கடைபிடிச்சிருக்கிறதுனால அவருக்கு என்ன உரிமை இருந்துச்சு, கர்த்தர் இயேசுக்கு பூமியில நித்திய ஜீவனோடு வாழக்கூடிய அந்த உரிமை இருந்துச்சு மாம்சத்துல. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா அவருக்கு, அந்த உரிமை இருந்துச்சு. ஆனா அந்த உரிமை தான் அவர் யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார், நமக்காக. நித்திய ஜீவனோட வாழணும்னு நினைச்சுட்டாருன்னு அவர் வாழ்ந்துட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடிச்சவர். அதன் மூலம் அந்த நித்திய ஜீவன் உரிமை அவருக்கு தரப்பட்டிருந்துச்சு. ஆனா கர்த்தர் இயேசு என்ன சொல்லிட்டாரு, வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் நானே, அந்த அப்பத்தை புசிக்கிறவர் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம், என் மாம்சத்தை இந்த உலகத்தின் ஜீவன் ஜீவனுக்காக நான் என்ன பண்றேன், நான் பலியாக கொடுக்கிறேன். சகோதர சகோதரிகளை கொடுத்துட்டார். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு இரட்சகர் பாருங்க, நியாயப்படி அவர் நித்திய ஜீவனோடு வாழலாம், ஆனால் அதையும் கூட முன் வந்து கொடுக்கிறார். தன் மாம்சம் மாத்திரம் இல்ல, அந்த உரிமையை கூட அவரு அங்க கொடுக்கிறார். ஆனா நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் இயேசு மாம்சத்துல நித்திய ஜீவனோடு வாழ்ற உரிமையை கொடுத்துட்டாலும் அவருக்கு இன்னொரு உரிமை இருக்குது. என்ன உரிமை? ஆவிக்குரிய ஜீவியா வாழக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையை அவர் பெற்றுக்கொண்டார். ஏன்னா தேவனுக்கு உண்மையா இருந்து கல்வாரி சிலுவை வரைக்கும் உண்மையா இருந்ததுனால் தேவன் அவருக்கு அந்த ஒரு உரிமையை கொடுத்திருந்தார். அப்போ ஒரு உரிமையை எழுந்துட்டார். யாருக்காக? நமக்காக. எந்த உரிமை? மாம்சத்துல நித்திய ஜீவனோடு இருக்கக்கூடிய உரிமை அங்க எழுந்துட்டாலோ. இப்ப கர்த்தர் இயேசு எங்க இருக்கிறாங்க பார்க்கிறோம், பரலோகத்துல எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோடு ஆவிக்குரிய சரீரத்துல அவர் உயிரோடு அங்க இருக்கிறது அங்க நாம பார்க்கிறோம். அதுதான் நம்ம வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3:18 வாசிங்க.
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
கொலையுண்டது என்னமோ, எதுலதான் கொலையுண்டார்? மாம்சத்துல கொலையுண்டு. அந்த மாம்சீக உரிமைய மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தியாகம் செய்துட்டாரு. ஆனா இப்ப எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்? ஆவியில, ஆவியின் சரீரத்துல அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவியாக பரலோகத்துல அவர் இருக்கிறதை நாம் அங்க பாக்குறோம். அதனால்தான் கர்த்தர் இயேசு சொல்லிட்டார், மறுபடியும் இந்த பூமி என்னை எப்படி காணாது? வசனவாசிங்க யோவான் 14:19.
இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள்.
ஏன் சொல்லிட்டார் இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணார்? ஏன்னா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாம்ச சரீரத்தில விட்டுட்டு பரலோகத்துக்கு ஆவியின் சரீரத்துல எடுத்துக்கொள்ளப்படுறார். அதுக்கப்புறம் இந்த உலகம் மாம்ச கண்களை வச்சுட்டு அவரை என்ன பண்ண முடியாது, மாம்சத்துல பார்க்க முடியாது. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார்? மாம்சத்துல கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் மீட்புக்காக தம்முடைய மாம்சீக உரிமை எல்லாம் கர்த்தர் இயேசு கொடுத்திருந்தாலும் இப்போ அவர் பார்க்கும் பொழுது பரலோகத்துல ஆவிக்குரிய ஜீவியாக என்றென்றைக்கும் இருக்கிற ராஜாதி ராஜாவா மகிமையின் சிங்காசனத்துல அவர் இருக்கிறார். அவருடைய பலியின் மூலம் இன்னொரு மாபெரும் விஷயம் நடக்கும். கடைசி வசனம் ஏசாயா 53:10.
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு,
அவர் தமது சந்ததியை கண்டு
நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்.
ஆம் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அவருடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் அவரு நிலைத்திருப்பார். இது எப்படி நடக்கும்? இந்த வசனத்தினுடைய அர்த்தம், கர்த்தர் இயேசு அவருடைய சந்ததி பார்த்து நீடித்த நாளாய் நிலைத்திருப்பார்னா, ஆமா, ஆதாமுக்குள் அவருடைய முழு சந்ததி என்ன இருக்குது? மரணத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஆதாமின் சந்ததி முழுவதும் என்னவாங்க? உயிர் தெழுந்து வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் யாரு ஜீவன் கொடுக்க போறா? கர்த்தராகிய ஜீவன் கொடுக்கும் பொழுது ஜீவன் கொடுக்கிறவருக்கு தான் என்ன பெயர் பார்க்கிறோம்? ஃபாதர், பிதா, நித்திய பிதாவா, நித்திய நித்திய காலத்துக்கும் நம்முடைய இரட்சகர் அங்கு இருப்பார். என்ன அருமையான திட்டம் பாருங்க, மனுக்குலத்துக்காக தன் ஜீவனையே தந்து அந்த ஜீவன் மூலம் அவங்களை எல்லாம் மரணத்தின் பிடியிலையும் பாவத்தின் பிடிவிலையும் இருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கிறதின் மூலம் அவங்களுக்கு எல்லாம் நித்திய பிதாவா நம்முடைய இரட்சகர் நித்திய காலத்துக்குமே அங்க நீடித்திருக்கிறதை இந்த வசனம் பேசுது. சகோதர சகோதரி, இதெல்லாம் நிறைவேறி தீரும் பொழுது
ஈடுபலி, ஈடுபலியின் மூலம் மனுக்களும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் பொழுது நாம் வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:10-1.
இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்றவராக நம்முடைய அருமை இரட்சகர், இந்த உலகத்தின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருப்பார். இதுவே அவருடைய ஈடுபலியின் ஆசீர்வாதங்கள் ஆகும். சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடுத்த வாரம் உங்கள் மத்தியில ரொம்ப ஆச்சரியமான ஒரு தலைப்பில் நாம பார்க்க போகிறோம். மூன்று உலகங்கள், அதுல முதலாவது உலகம் என்ற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். ஆனால் உங்க எல்லோருக்கும் அந்த அறிவிப்பு, அடுத்த வாரம் கூட்டம் இங்கு நடை பெறாது. ஏன்னா நமக்கு இங்க தொடர்ந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால நாம் கூட்டம் நடக்கிற இடத்தை மாற்றி இருக்கிறோம். அது எங்க மாறிடுக்குது? ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ், 500 மேட்டுப்பாளையம் ரோடு, RS புரம், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப், வடக்கோவை அல்லது சிந்தாமணி. சகோதர சகோதரிகளே, சகோதரர் ஆரம்பத்தில் சொன்னது போல தேவனுடைய மகத்துவங்களை அவருடைய கிருபையில பெற்றுக்கொண்டு சந்தோஷம் சமாதானம் அடைகிறது மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்டவர்களா அவருக்கு நாம் நன்றி கூட செலுத்தணும். நாம் யாவரும் இங்கு தரித்திருந்து இறுதி ஜபம் செய்துட்டு ஒவ்வொருவருக்குடைய அந்த ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு நாம் செல்லலாம். தேவன் தாமே உங்கள் யாரோடும் இருப்பாராக. ஆமென்.